அல்லாஹுடைய அருளால் சில நல்ல விஷயங்களை கேட்டு தெளிவுறுவதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நாம் கேட்கிற நல்ல விஷயங்களின்படி அமல் புரிவதற்கு நமக்கு உதவி செய்வானாக. யா ரப்பல் ஆலமீன். இன்றைய தலைப்பை பற்றி உங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கப்பட்டிருக்கும் இஸ்லாமிய வழியிலே குழந்தை வளர்ப்பு, அதாவது ஒரு முஸ்லிம் பெற்றோர் எப்படி தங்கள் குழந்தைகளை வளர்ப்பது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு அனைத்து வழிகளிலும் இஸ்லாம் வழிகாட்டுகிறது. இதுதான் அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இறை மார்க்கத்தின் தனிச்சிறப்பு. இந்த சிறப்பை வேறு எந்த மார்க்கத்திலும் நாம் அடைய முடியாது. ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வழிகாட்டுதலை அல்லாஹு தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மார்க்கத்திலே நமக்கு கற்பித்து தந்திருக்கிறார்கள். அதாவது ஒரு முஸ்லிம் எனக்கு இந்த விஷயத்திலே வழிகாட்டுதல் இல்லை, நான் என்ன செய்வது என்று தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திலே எழுத்தாளர்கள், சிந்தனைவாதிகள், தத்துவவாதிகள் இவர்கள் எழுதுகின்ற புத்தகங்களை நோக்கி ஒரு முஸ்லிம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு குர்ஆனும் ஹதீஸும் அனைத்து விஷயங்களையும் துல்லியமாக, செல்ல தெளிவாக, சிறு குழந்தைகள் கூட அழகாக புரிந்து கொள்ளும் விதத்திலே நமக்கு விவரிக்கின்றனர். அந்த அடிப்படையிலே பார்த்தால் இந்த குழந்தை வளர்ப்பு என்பது இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை இது ஒரு தனி கலையாக, இது ஒரு தனி துறையாக விவரிக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு சிறந்த முன்மாதிரியாக இருந்தார்கள். ஏன் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்காத துறவியாக வாழவில்லை. திருமணம் முடித்தார்கள், பல மனங்களை செய்தார்கள், பல பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள், பேரன்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பிள்ளைகளுக்கு மட்டும் தர்பியா கொடுத்தார்கள் என்று இல்லை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த போது அந்த வரலாறை படித்திருந்தால் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமாவை மனம் பேசுகிறார்கள். அபு சலமாவுடைய மரணத்திற்கு பிறகு நீண்ட சம்பவம். உம்மு சலமா சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை, ஆனால் நான் ஒரு கோபக்காரி. இரண்டாவது, எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அபு சலமாவின் மூலமாக எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகள் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து விட்டால், அல்லது அந்த பிள்ளைகளை வளர்க்கும் விஷயத்திலே என்னுடைய நிலைமை என்னவாகும் என்றெல்லாம் சில சந்தேகங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சலமா, உன் கோபத்தை பற்றி நீ கூறினாய், அல்லாஹ் அந்த கோபத்தை போக்கி விடுவான். அல்லாஹ் உம்மு சலமாவிடமிருந்து அந்த கோபத்தை அப்படியே அகற்றிவிட்டான். உன் குழந்தையை பற்றி நீ கூறினாய், அபு சலமாவின் மூலமாக உமக்கு பிறந்த குழந்தைகளை பற்றி நீ கூறினாய், அந்த குழந்தைகள் எல்லாம் என் குழந்தைகள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மனம் முடித்த உம்மு சலமாவின் பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகளை போன்று வளர்த்தார்கள். இப்படி பார்க்கும்போது சிறந்த தந்தைக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, இந்த குழந்தை வளர்ப்பு என்பது நாம் நினைப்பது போன்று திருமணம் முடித்து ஓராண்டு கழித்து பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகு அந்த பிள்ளைகள் வளர்ந்து ஆளாகும் போது, பள்ளி பருவத்தை அவர்கள் அடையும் போது நாம் படித்துக் கொள்ள வேண்டிய, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலை அல்லது ஒரு விஷயம் என்பதாக பெரும்பாலும் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். சரியா இல்லையா? பல இடங்களிலே ஒரு சிறிய சோதனை செய்து பார்த்தேன். என்னிடத்திலே திருமண பத்திரிகை கொண்டு வருகிற சகோதரர்களிடத்திலே, என் அன்பு சகோதரரே, நீ ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப் போகிறாய், இந்த திருமணத்திலே எது ஹலால் ஹராம் என்று உமக்கு தெரியுமா? உன் மனைவியிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உனக்கு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளையை எப்படி பராமரிக்க வேண்டும்? ஒரு கணவனிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன? நீ ஒரு தந்தையாக மாறினால் தந்தை என்ற அடிப்படையில் உன்னிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் என்ன? உன் மனைவியிடத்திலே உனக்கு அனுமதிக்கப்பட்டது எது, உனக்கு அனுமதிக்கப்படாதது எது என்ற ஹலால் ஹராம் என்ற ஒழுக்கங்கள் எல்லாம் எந்த அளவு நீங்கள் படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், இல்லா மாஷா அல்லாஹ், விரல் விட்டு என்னும் ஒரு சிலரை தவிர இப்படி ஒரு இல்ம், இப்படி ஒரு கல்வி இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது என்பதே அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. திருமண வயதை அடைந்து விட்டோம், உடல் வலிமை பொருளாதார தகுதி இது இருந்தால் மட்டும் போதும் திருமணத்திற்கு என்று பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் விளங்கி வைத்திருக்கிறார்கள். வெறும் உடல் வளர்ச்சி பொருளாதார அந்த தகுதி இதை அடிப்படையாக வைத்து மட்டும் திருமணங்கள் இன்று நடப்பதால் பல திருமணங்கள் மன முறிவில முடிகிறது. கணவன் மனைவியை எப்படி நடத்த வேண்டும், மனைவி கணவனை கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், கணவனுக்கு என்னென்ன கடமைகளை ஆற்ற வேண்டும் என்ற விஷயங்கள் எல்லாம் பெண்ணுக்கு தெரிவதில்லை. பள்ளிக்கூடத்திலே படிக்கிறாள், என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, உன் கணவனிடத்திலே நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று படிக்கின்ற பள்ளிக்கூடங்களிலே பாடம் எடுக்கப்படுகிறதா? உன் கணவனுக்கு நீ ஆற்ற வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி ஆசிரியர்கள் சொல்லித் தருகிறார்களா? அல்லது உன் தந்தையாவது, உன் முஸ்லிமான தந்தையாவது இதை படித்துக் கொடுக்கிறாரா? அவருக்கு அதற்கு நேரம் இருக்கிறதா? உன் தாய் உனக்கு என்ன செய்தார், என்ன ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தார்? இப்படி சகோதரர்களே, நாம் ஒரு நீண்ட ஆய்வில் பார்த்தால் தவறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், தவறு பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்றால், திருமணத்திற்கு முன்பிலிருந்தே ஆரம்பிக்கிறது. திருமணத்திற்கு முன்பிலிருந்தே ஆரம்பிக்கிறது. குழந்தை வளர்ப்பின் அந்த கட்டம், குழந்தை வளர்ப்பின் கட்டம் திருமணத்திற்கு முன்பிருந்து ஆரம்பிக்கிறது. திருமணத்திற்கு பின்னால், குழந்தை பிறந்ததற்கு பிறகு, குழந்தை வளர்ந்ததற்கு பிறகு அல்ல. புரியுதுங்களா? குழந்தை வளர்ப்பு என்ற அந்த பயிற்சி, அந்த பாடம், அந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பமாகிறது? திருமணத்திற்கு முன்பிருந்து ஆரம்பமாகிறது. திருமணத்திற்கு முன்பிலிருந்தே ஆரம்பமாகிறது. இதை ஒரு தொலைநோக்காக, தூர நோக்காக வைத்துத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகிய வழிகாட்டுதலை தந்தார்கள். ஏன், திருமணத்திற்கு பிறகு அங்கே ஒரு குடும்பம் உருவாக போகிறது. சரியா? கணவன் மனைவி இருவரோடு அந்த திருமண பந்தம் நின்று விடுவதில்லை. திருமணத்திற்கு பிறகு இவர்களுக்கு குழந்தைகள், பிறகு இந்த ஆணின் உறவினர்கள், பெண்ணின் உறவினர்கள் என்று ஒரு குடும்பமே அங்கே இணைய இருக்கிறது. ஒரு சமூகமே ஒன்றுபட இருக்கிறது. அடுத்து ஒரு தலைமுறை உருவாக இருக்கிறது. இப்படி ஒரு தலைமுறை உருவாக வேண்டும் என்றால் எப்படி? உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு கூரை வீடு கட்டுகிறீர்கள். கீற்றால் செய்யப்பட்ட கம்புகளை நட்டு ஒரு கூரை வீடு செய்ய நினைக்கிறீர்கள். அதற்கு எவ்வளவு அஸ்திவாரம் தேவை? அதே நேரத்திலே ஒரு கட்டிடம், ஒரு மாடி கட்டிடம், இரண்டு மாடி கட்டிடம், அல்லது நான்கு மாடி கட்டிடம் என்று நீங்கள் ஒரு கட்டிடம் எழுப்ப முயற்சிக்கிறீர்கள். இதற்கு எப்படிப்பட்ட அஸ்திவாரம் தேவை? நீங்கள் எவ்வளவு மாடிகளை கூட்டிக் கொண்டே போவீர்களோ அவ்வளவு அஸ்திவாரம் அங்கே பலமாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரர்களே, ஒரு இஸ்லாமிய தலைமுறையை, ஒரு சமூகத்தை, ஒரு மாபெரும் புரட்சி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்குண்டான இந்த திருமணம், இதற்கு நாம் இடும் அடித்தளம் என்ன, நாம் போடுகின்ற அஸ்திவாரம் என்ன, எதை அடிப்படையாக வைத்து இந்த திருமணம் முடிவு செய்யப்படுகிறது, இதைத்தான் அஸ்திவாரம் என்று நாம் சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குழந்தை வளர்ப்பிலே முதலாவதாக இந்த அஸ்திவாரத்தை சரி செய்தார்கள். இதை பலப்படுத்தினார்கள், இதை உறுதிப்படுத்தினார்கள், இதை அவர்கள் சிறப்படுத்தினார்கள். எப்படி? ஒரு ஆண், ஒரு ஆண். நீங்கள் தந்தையாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருக்கிறார். இவருக்கு நீங்கள் பெண் தேடும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெரும்பாலும் திருமண உரைகளிலே இந்த ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். திருமண அதோடு இந்த ஹதீஸ் பறக்க மறந்துவிடும். அவ்வளவு திருமண உரையில் கேட்பதோடு சரி, அதற்கு பிறகு வாழ்க்கையிலே இது எவ்வளவு பின்பற்றப்படுகிறது, இதில் உள்ள தாத்பரியங்கள், தத்துவங்கள், நுணுக்கங்கள், அடிப்படைகள் என்ன, அதோடு அந்த திருமண பிரியாணியோடு முடிஞ்சு பேசின ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் பேச்செல்லாம் கடைசியில எதிரே முடியும். என்ன பிரியாணி ஆக்கியிருக்கிறாங்க, உப்பும் இல்ல உரப்பும் இல்ல பீச காணும், இதோட முடிஞ்சு போச்சு. என்ன அந்த தத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், சிந்தித்து பாருங்கள். அதாவது திருமண உறவின் மூலமாக வெறும் ஒரு ஆண் தன்னுடைய உடல் ஆசையை மட்டும் தீர்த்துக் கொள்வதென்றால் அவனுக்கு என்ன தேவை? அவனுக்கு என்ன தேவை? ஒரு பெண்ணிடத்தில் கவர்ச்சி தேவை, அழகு தேவை, அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஈர்ப்பு தேவை, அவ்வளவுதானே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எண்ணத்தை அடியோடு தகர்த்தெறிந்தார்கள். இந்த எண்ணத்தை அடியோடு தகர்த்தெறிந்தார்கள். சொன்னார்கள், பெண்ணை திருமணம் முடிக்கப்படுகிறது அவளுடைய அழகுக்காக, அல்லது சிலர் திருமணத்தின் மூலமாக பொருளாதாரத்தை தேடுவார்கள், சிலர் திருமணத்தின் மூலமாக பொருளாதார வசதியை நாம் பெருக்கிக் கொள்ளலாம் என்று தேடுவார்கள். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடியோடு தகர்த்தார்கள். பெண்ணை திருமணம் முடிக்கப்படுகிறது அவளிடத்தில் இருக்கின்ற செல்வத்திற்காக, சிலர் அந்த பெண்ணுடைய வம்சத்தின் மீது, குடும்பத்தின் மீது, கௌரவத்தின் மீது, அவர்களுக்கு இருக்கிற சமூக அந்தஸ்தின் மீது ஆசை வைத்து அந்த வீட்டிலே பெண் எடுத்தால் நமக்கும் கண்ணியம் இருக்கும் என்று ஆசைப்படுவார்கள். இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகர்த்தார்கள். சொன்னார்கள், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கப்படுகிறது அவரிடத்தில் இருக்கின்ற மார்க்கப்பற்றுக்காக. எப்படி தகர்த்தார்கள்? மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ அடைந்து கொள், திருமணத்தை கொண்டு வெறும் உடல் ஆசையில் இருந்தால் அழகான பெண்ணை ஒருவன் தேடுவான், பொருளாதாரத்தை மேம்படுத்துவது என்றிருந்தால் வசதி மிக்க பெண்ணை தேடுவான், சமூக அந்தஸ்து வேண்டும் என்றால் சமூகத்திலே உயர்ந்த ஒரு குடும்பத்திலே பெண்ணை தேடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோக்கங்களின் அடிப்படையில் நடக்கிற திருமணங்களால் சமுதாயம் உருவாகாது, சமூகம் உருவாகாது. அதாவது இறை சமூகம் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த மார்க்கத்தை சுமக்கின்ற, இந்த மார்க்கத்தின் தூதுத்துவத்தை சுமந்து இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற ஒரு சமுதாயம் உருவாகாது. பிள்ளை குட்டிகள் வேண்டுமானால் உருவாகலாம், சமுதாயத்தின் எண்ணிக்கை வேண்டுமானாலும் பெறுகலாம், ஆனால் ஒரு இஸ்லாமிய சமூகம் உருவாகுமா, ஒரு இறையச்சமிக்க சமூகம் உருவாகுமா? எந்த சமூகத்திலே தீனுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகிறதோ, அல்லாஹ்வுடைய அச்சம் அதன் அடையாளமாக தெரிகிறதோ அந்த சமுதாயம் உருவாக முடியுமா? முடியாது. ஆகவே சொன்னார்கள், தீன் உள்ள பெண்ணை நீ அடைந்து கொள். இங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை வளர்ப்பினுடைய அஸ்திவாரத்தை நமக்கு போட சொன்னார்கள். ஏன்? நீ இவளை கொண்டு சுகம் பெறுவதோடு இந்த திருமண வாழ்க்கை நின்றுவிடப் போவதில்லை. உங்கள் இருவருக்கும் சந்ததிகள் உருவாகுவார்கள், அவர்களுக்கு என்று ஒரு தலைமுறையை நீங்கள் உருவாக்கப் போகிறீர்கள். நீ எந்த பெண்ணை மணம் முடிக்கப் போகிறாயோ அந்த பெண்ணின் கையிலே உன் குடும்ப பொறுப்பு, உன் வீட்டை நிர்வகிப்பது, உன் பிள்ளைகளை வளர்ப்பது, அந்த பொறுப்பு கொடுக்கப்படப் போகிறது. நீங்கள் ஒரு அலுவலகம் வைத்திருக்கிறீர்கள், அல்லது ஒரு வியாபார ஸ்தலம் வைத்திருக்கிறீர்கள், அதற்கு ஒரு மேனேஜரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், அதற்கு ஒரு பொறுப்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால், வீதிகளிலே செல்கிற எல்லோரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்துவீர்களா? அதற்கு தகுதியானவரை நீங்கள் செலக்ஷன் செய்வீர்கள். இன்டர்வியூ செய்வீர்கள். அதிலே யார் இந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் என்று நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். இவர் தெரிந்தவர், அவர் தெரிந்தவர், இவர் சொந்தக்காரர், அவர் சொந்தக்காரர் என்று தகுதி இல்லாதவர்களை நீங்கள் அமர்த்துவீர்களா? என் கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்த்தீர்களா? இந்த துன்யாவுக்கு, இந்த துன்யாவுடைய பொருளாதாரத்திற்கு நாம் கொடுக்கிற இந்த முக்கியத்துவம், நம்முடைய இந்த அற்ப காசுகளை பணங்களை பாதுகாப்பதற்கு நாம் கொடுக்கிற இந்த முக்கியத்துவம், எனக்கு பிள்ளை பிறந்தால், எனக்கு பிள்ளை பிறந்தால் அல்லாஹ் எனக்கு சந்ததிகளை கொடுத்தால், அந்த சந்ததியை இரையற்றமுள்ள ஒழுக்கமுள்ள ஒரு முஸ்லீமாக வளர்ப்பதற்கு தகுதி உடையவர்தானா நான் மனமுடிக்கிற இந்த பெண் என்று எத்தனை பேர் சோதித்து பார்த்தோம். தன் மனைவியாக ஆக்கப் போகிறோம், தன் சந்ததிகளுக்கு தாயாக ஆக்கப் போகிறோம், பிள்ளைகளை வளர்க்கின்ற தகுதி இந்த பெண்ணிடத்தில் எவ்வளவு இருக்கிறது? என்ன தகுதி? இந்த தகுதி இருக்கிறதே, இது பெரிய கலாச்சாரங்களிலே படித்துக் கொடுக்கப்படுகின்ற தகுதி அல்ல. இந்த தகுதி வாழையடி வாழையாக வருகிற தகுதி. அவள் அவளுடைய தாயிடமிருந்து, அவளுடைய தந்தையிடமிருந்து அவள் படித்திருக்க வேண்டும். அவள் குர்ஆனை படித்திருக்க வேண்டும். அவள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகளை படித்திருக்க வேண்டும். இதுதான் தகுதி. ஆனால் இன்று தகுதி எப்படி தேடப்படுகிறது? நான் ஒரு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கிறேன், அதனால குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சுலர் டிகிரி படிச்ச பொண்ணாவது எனக்கு வேணும். சப்ஜெக்ட் வேற பக்கம் மாறிடும் என்ற பயத்தினாலேயே நான் உள்ளார போறதுக்கு பயப்படுறேன். ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளாரையும் டீப்பா போக வேண்டும். கேவலமாக இல்லை, என்ன ஒரு தேர்வு! என் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலை மாற வேண்டும். அதுபோன்று ஒரு பெண் அவளுக்கு அவளுடைய தகப்பன் ஒரு மணமகனை தேர்வு செய்கிறார். பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரம் கொடுத்தார்கள். தன் தந்தை தேர்ந்தெடுக்கிற, தன் பொறுப்பாளர் தேர்ந்தெடுக்கிற மணமகனை அங்கீகரிப்பதற்கும் மறுப்பதற்கும் கொடுத்திருக்கிறார்களா இல்லையா? கொடுத்திருக்கிறார்கள். ஹன்சா பின்த் ஹிதாம் வருகிறார். யா ரசூலல்லாஹ், என் தந்தை அவருடைய சகோதரரின் மகனுக்கு என்னை மனம் முடித்து வைத்தார், எனக்கு பிடிக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏற்றுக்கொள். சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு பிடிக்கவில்லை. அப்படியா? சரி, அந்த நிக்காஹ் செல்லுபடி ஆகாது, நீ விரும்பியவரை மனம் முடித்துக் கொள். பன்கீஹி மன்ஷி. பிறகு சொன்னார்கள் ஹன்சா பின்த் ஹிதாம் ரழியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒத்துக்கொள்கிறேன். தந்தை தன் பிள்ளையை நிர்பந்திக்க கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை உங்களிடத்திலே கேட்டேன். சரியா? சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்ணுக்கு சொன்ன அறிவுரையை பாருங்கள். என் சகோதரியே, நீ ஒருவரை திருமணம் முடிக்கப் போகிறாய், உனக்கு பிறக்கின்ற குழந்தைக்கு அவர் தந்தையாக போகிறார், உன் பிள்ளைகளை வளர்க்கின்ற, அவர்களை பரிமாறிக்கின்ற, உன்னை நிர்வகிக்கின்ற அந்த தகுதி நீ தேர்ந்தெடுக்கிற ஆளிடத்தில் இருக்கிறதா என்பதை முடிவு செய்வதற்கு, ஆழ சிந்திப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு வழிகாட்டினார்கள். நீ ஒழுக்கமுள்ளவராக இருக்கிறாய், நீ மார்க்கத்தை பேணுபவராக இருக்கிறாய், ஆனால் உன் கணவனிடத்தில் அந்த ஒழுக்கம், அந்த பற்று இல்லை என்றால், பிள்ளைகளை ஒருதலை பட்சமாக நீ மட்டும் முறையாக ஒழுக்கமாக வளர்த்துவிட முடியாது. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணுக்கு சொன்னார்கள், மணமகனை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலே, இதா ஹபப இலைக்கும் மன் தர்தௌன தீனஹு வ குலுபஹு, தீனும் குணமும் திருப்தியாக இருந்தால் அவர் பெண் கேட்டு வரும்போது அவருக்கு மனம் முடித்துக் கொடுங்கள். புரியுதுங்களா? அப்ப எங்கிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறார்கள் இந்த குழந்தை வளர்ப்பை? திருமணத்திற்கு முன்பிலிருந்து ஒரு பெண் அவள் தாயாக ஆகுவதற்கு முன்னால் தன் பிள்ளைகளை தர்பியத்து செய்வதற்கு தகுதி உள்ளவளாக இருக்க வேண்டும். ஒரு ஆண்
தந்தையாக ஆகுவதற்கு முன்னால் தன் பிள்ளைகளை தர்பியா செய்வதற்குள் தகுதியானவனாக இருக்க வேண்டும். இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? நமக்கு ஒரு பெரிய படிப்பினையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதிலே விடுகிறார்கள். அது என்ன தெரியுமா? பெரும்பாலும் பெற்றோர்கள் என்ன நினைப்பது தெரியுமா? தான் எப்படியோ தன் பிள்ளை பெரிய ஒழுக்கம் உள்ளவனாக உத்தமனாக ஒரு பெரிய நல்லவனாக ஆக வேண்டும். பல பெற்றோரை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பல தந்தைகளை பார்த்திருப்பீர்கள். அவர் சிகரெட் குடிப்பார், அவர் என்ன செய்வார், சிகரெட் குடிப்பார், புகையிலை பழக்கம் இருக்கும், அல்லது சினிமா சீரியல் டிவி என்று பொழுதுகளை கழிக்கின்ற பழக்கம் இருக்கும். ஆனால் அவர் என்ன விரும்புவார், அவர் என்ன விரும்புவார், தன் மகன் சிகரெட் குடிக்கக்கூடாது, தன் மகன் புகையிலை பயன்படுத்தக்கூடாது. இவருக்கு நூற்றுக்கணக்கான தீய நண்பர்கள் இருப்பார்கள், ஊரை சுற்றி நேரத்தை கழிப்பார். ஆனால் இவர் விரும்புவார் எப்படி, தன் மகன் நல்லவர்களோடு பழக வேண்டும், தீயவர்களோடு பழகக்கூடாது, நேரங்களை வீணாக்கக்கூடாது. இவர் படிக்கும் காலத்திலே படிப்பை வீணாக்கி, படிக்கும் காலத்திலே படிப்பை வீணாக்கி பெற்றோருக்கு மாறு செய்து அவர்களுக்கு மனவேதனை கொடுத்து சரியாக படிக்காமல் தன் வாழ்க்கையை வீணாக்கியவராக இருப்பார். இவர் என்ன அசை கூறுவார், இவர் முதலில் அதற்காக தௌபா செய்திருந்தால், தன் குற்றத்தை உணர்ந்து திருந்தி இருந்தால் அல்லாஹ் இவருடைய பிள்ளைகளை மாற்றுவார். அதிலே அவருக்கு எந்த வருத்தமும் ஏற்படவில்லை. தன் தந்தைக்கு தான் செய்த அந்த தொந்தரவை நினைத்து மன வருத்தம் வரவில்லை, அதற்காக தந்தையிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை, அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை. இவர் என்ன விரும்புவார், இவர் என்ன விரும்புவார், என் பிள்ளை நான் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும், என் பிள்ளை நல்லவனாக இருக்க வேண்டும் என்று. எப்படி சாத்தியமாகும், எப்படி சாத்தியமாகும்? இங்கே முரண்பாடுகள், இங்கே முரண்பாடுகள். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முன்னால் தாயும் தந்தையும் வளர்க்க தகுதியானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குதிரையை நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்றால் பயிற்சியாளருக்கு அதை எப்படி பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். ஒரு வாகனத்தை பழக்க வேண்டும் என்றால் அதை பழக்குவதற்கு அவர் தகுதியானவராக இருக்க வேண்டும், அதை பழக்கப்படுத்தக்கூடியவர். இன்று பெரும்பாலும் குறை எங்கிருந்து ஏற்படுகிறது என்றால் நம்மிடம் இருந்தால், அதாவது வளர்க்க போகிற தாய் தந்தையிடம் இருந்தால். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குழந்தை வளர்ப்பிலே இஸ்லாமை பொறுத்தவரை, மார்க்கத்தை பொறுத்தவரை, திருமணத்திற்கு முன்பிலிருந்து வெகு தொலை நோக்கோடு, வெகு தூர நோக்கோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அத்திவாரத்தை சரி செய்ய சொல்கிறார்கள், இந்த அத்திவாரத்தை சரி செய்ய சொல்கிறார்கள். சரி, இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தலைமுறையிலே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைக்கு மணமகளையோ அல்லது பெண் பிள்ளைக்கு மணமகனையோ தேடும் போது இன்ஷா அல்லாஹ் இதை கண்டிப்பாக செய்வோம் என்று ஒரு உறுதி எடுப்போம். நமக்கு அப்படி நம்முடைய தந்தைமார்கள் செய்யவில்லை, இல்ல மாஷா அல்லாஹ், இப்போது என்ன செய்வது, இப்போது என்ன செய்வது? என் தந்தை பணத்திற்காக ஒரு இடத்திலே மனம் முடித்து வைத்து விட்டார், ஆனோ பெண்ணோ சொல்கிறார், அல்லது என் தந்தை குடும்பத்திற்காக தன்னுடைய கௌரவத்தை பார்த்து ஒரு இடத்திலே மனம் முடித்து வைத்து விட்டார் என்று ஒரு ஆணோ பெண்ணோ சொல்கிறார். இப்போது இவர்கள் என்ன செய்வது, தீர்வு வேண்டுமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, எப்போது ஒரு அடியார் தன்னுடைய முந்தைய காலத்தில் நடந்த தவறை நினைத்து வருந்துகிறானோ அதுதான் சீர்திருத்தத்தின் முதல் படி. தங்களை தாங்களே முதலிலே திருத்திக் கொள்வதற்கு ஒரு தர்பியா இருக்க வேண்டும். அந்த பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நாம் இஸ்லாமிய முறையில் வளர்க்க வேண்டும் என்றால் நாம் முதலாவதாக உண்மையான முழுமையான முஸ்லிம்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நல்லவர்களாக ஆக வேண்டும். தக்வா என்ற இறையச்சம், தக்வா என்ற இறையச்சம் நம்மிடத்திலே வர வேண்டும். இவர்கள் மார்க்க இல்மை தெரிந்து கொள்ள வேண்டும், தீனை இவர்கள் முதலாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு இந்த பெற்றோர் தயாராகாத வரை இவர்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தகுதியானவர்களாக ஆக மாட்டார்கள். ஏன், இவர்களுடைய செயலுக்கும் இவர்களுடைய சொல்லுக்கும் இடையிலே முரண்பாடுகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் இடையிலே முரண்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். எப்போது தன்னை ஏவக்கூடியவருடைய அந்த செயல்பாடுகளிலே ஒருவர் முரண்பாடை பார்க்கிறாரோ அவரிடத்திலே அது நல்ல மாற்றங்களை நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தாது. குறிப்பாக பெற்றோர் இருவரும் தங்களுக்குள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நாம் நம் பிள்ளைகளை அல்லாஹ் விரும்புகிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புகிற முறையிலே வளர்ப்போம், நாம் அதற்கு கட்டுப்படுவோம், அதற்காக சில அர்ப்பணிப்புகளை செய்வோம். ஏன் இந்த அர்ப்பணிப்புகளை இவர்கள் செய்யாமல் இதிலே அவர்கள் வெற்றி காண முடியாது. சில நேரங்களிலே சில சுகங்களை அர்ப்பணிக்க வேண்டும், சில நேரங்களிலே சில விருப்பங்களை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த சில தியாகங்களை அவர்கள் செய்யாமல் இதிலே அவர்கள் வெற்றி காண முடியாது. அடுத்து குறிப்பாக இந்த கணவன் மனைவி இருவரிலே ஒருவர் மற்றவரை மதிக்கின்றவராக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தந்தை தன் தாயை உதாசீனப்படுத்துபவராக, மரியாதை குறைவாக பேசுபவராக பிள்ளைகள் பார்த்தால் அந்த தாயின் பேச்சை பிள்ளைகள் மதிப்பார்களா? மதிக்க மாட்டார்கள். அந்த தாயின் மீது பிள்ளைகளுக்கு கண்ணியம் ஏற்படாது, அந்த தாயின் பேச்சின் மீது பிள்ளைகளுக்கு மரியாதை ஏற்படாது. எனவே ஒரு கணவன் தன் மனைவியை தன் பிள்ளைகளுக்கு முன்னால் கண்ணியமாக நடத்த வேண்டும், ஒழுக்கமாக நடத்த வேண்டும், மரியாதையான பெயரை கொண்டு பேச வேண்டும். பெரும்பாலும் நடப்பது என்ன? ஏண்டி உனக்கு அறிவு இல்ல, ஏண்டி உனக்கு புத்தி இல்ல, எரும மாடு, இன்னும் என்னென்ன வார்த்தைகள், உதாரணத்துக்கு சில வார்த்தைகளை சொல்கிறேன். இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை கொண்டு தன் மனைவியை இவர் அழைக்கும் போது பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு தாய் இப்படி நடத்தப்படும் போது அடுத்து என்ன செய்வார்கள்? இந்த அம்மா பிள்ளைங்களுக்கு சொல்லும் போது ஏற்கனவே தான் தாயின் கண்ணியத்தையும் தாயினுடைய மரியாதையும் தாக்குதல் எடுத்து விட்டாரே, இந்த பிள்ளைகள் மதிப்பார்களா? அதே போல இதற்கு மாற்றமாக பிள்ளைகளுக்கு முன்னால் தன் கணவனை ஒரு பெண் அழைக்கும் போது தன் கணவனிடத்திலே அந்த பெண் பேசும் போது எப்படி இருக்க வேண்டும்? உதாரணத்திற்கு கணவர் வருகிறார், ஒரு வேலை சொல்கிறார். இப்போது இந்த பெண் ஒன்று உடனடியாக அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னால் அதை செய்கிறார், இல்லை என்று சொன்னால் இந்த கணவனுடைய இந்த கட்டளையை உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லை, அதற்கு டைம் நேரம் தேவை என்று சொன்னால் எப்படி சொல்ல வேண்டும்? கொஞ்சம் வேலையா இருக்கிறேங்க, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு செஞ்சு தரட்டுமா, கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா, ரொம்ப அவசரமா உடனே செஞ்சு தரட்டுமா, அல்லது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு செஞ்சு தரட்டுமா? உதாரணத்துக்கு வீட்டுக்கு வருகிறார், ஒரு டீ கேட்கிறார், வெளியிலிருந்து வந்து ஒரு டீ கேட்கிறார். அப்பதான் அம்மாக்காரங்க ஒரு அடுப்புல சோறையும் இன்னொரு அடுப்புல சால்னாவையும் வச்சிருக்கிறாங்க. இவர் வந்தவன வெளியிலிருந்து வந்தாரு, ஏதோ கவலையாக டென்ஷனா, ஒரு டீ போட்டு கொடு அப்படின்னு கேட்கிறாரு. சும்மா போக வேற வேற இல்ல, வர வழியில குடிச்சிட்டு வர வேண்டியது, கடையில 2 ரூபாய்க்கு டீய, இப்பதான் சோற வச்சிருக்கிறேன், இப்பதான் சால்னா வச்சிருக்கிறேன், எனக்கு முடியுமா இல்ல, கொஞ்ச நேரம் சும்மா உட்காரணும் புரிஞ்சு போச்சு. இப்படி சொன்னால் இதை பார்க்கின்ற பிள்ளைகளுடைய நிலைமை என்னவாகும்? இந்த தாக்குதலை மதிப்பார்களா பிள்ளைகள்? மதிப்பார்களா? மதிக்க மாட்டார்கள். உதாரணத்திற்கு தாப்பன் கேட்கிறார், அவசரமா வெளியே போனோம், இந்த சட்டை அயன் பண்ணில, சட்டையை கொஞ்சம் சீக்கிரம் அயன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. ஏங்க நான் எத்தனை வேலையை நான் பார்ப்பேன், காலையில எழுந்திருச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவனா, அதை சுத்தம் பண்ணுவனா, அதுக்கு ட்ரெஸ் போட்டு கொடுப்பனா, அதுக்கு டிஃபனை கட்டி கொடுப்பனா, அல்லது உங்களுக்கு சட்டையை அயன் பண்ணி கொடுப்பனா? நீங்க அயன் பண்ணீங்க உங்க சட்டையா? புரிஞ்சு போச்சு. என்ன ஆகும்? இந்த நிலைமை வீட்டிலே இருந்தால் வளர்க்கப்படுகிற பிள்ளைகள் எப்படி சமுதாயத்திலே கண்ணியமானவர்களாக, மூத்தவர்களை மதிப்பவர்களாக, கண்ணியத்தின் வெளிப்பாடுகளாக மாறுவார்கள்? சரி, இப்படித்தான் நம்மளும் பேசணும் போல இருக்கு. இவர் என்ன செய்வாரு? இந்த பிள்ளை ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட எப்படி பேசுவார், அம்மா எப்படி தன்னுடைய தாப்பனாரிடத்தில் பதில் கொடுத்தாரோ அது போன்று இந்த பிள்ளை தன்னுடைய பள்ளிக்கூடத்திலே தன்னை விட மூத்த ஆசிரியர்களிடத்திலே அல்லது முதியோர்களிடத்திலே இப்படி பேசுவார். கடைசியில் என்ன வாங்கி வருவார்? ஒன்று அடி உரை வாங்கி வருவார், இல்லது இது சரியான தரவிறப்பா, தரவிறப்பத்தை தரவிறப்பு சொல்லி கெட்ட பெயரை வாங்கி கொண்டு வருவார். நடக்கிறதா இல்லையா? யதார்த்தம் இது, யதார்த்தம் இது. கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த நிலை மாற வேண்டும். அதுபோன்று பெற்றோர்கள் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை கொடுக்க வேண்டும். கணவனின் உரிமையை மனைவி கொடுக்க வேண்டும், மனைவியின் உரிமையை கணவன் கொடுக்க வேண்டும். இப்படி ஒருவர் மற்றவருடைய கண்ணியத்தை பாதுகாப்பது போன்று அவர் அவருக்குள்ள உரிமைகளையும் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகள் இதை பார்க்கும் போது அவர்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வரும், ஒரு ஒழுக்கத்தின் மீது, ஒரு சமூக அமைப்பின் மீது அவர்களுக்கு பற்று வரும். இன்று சமூக அமைப்பு சிதைந்ததற்கு காரணம் என்ன? சமூகம் என்பது எங்கிருந்து தனியாக உருவாகக்கூடிய ஒரு சாதனம் அல்ல. குடும்பங்கள் சேர்ந்தது சமூகம், பல குடும்பங்கள் சேர்ந்தது சமூகம். அப்ப அந்த குடும்பங்கள் இப்படி உருவாகவில்லை என்றால் சமூகம் உருவாகாது. சில உதாரணங்களை பாருங்கள். அதாவது பெற்றோர்கள் தர்பியாவாக இருந்தால்தான் பிள்ளைகளை வளர்க்க முடியும். பிள்ளைகளுக்கு சரியாக அந்த இரையச்சம், அந்த சரியான ஒழுக்கம் கற்பிக்கப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்களாக அவர்கள் மாறுவார்கள். ஒரு அத்தா என்ன சொல்றாரு, பையனுக்கு தொழுகையை பத்தி சொல்றாரு, பையனுக்கு தொழுகையை பத்தி சொல்றாரு, அஞ்சு வேளை தொழுகை கட்டாயமா தொழுகணும், பருந்து தொழுகாதவங்கள தூக்கி எல்லாம் நரகத்தில் போட்டுவான் என்று எல்லாத்தையும் சொல்றாரு. ஆனா கடைசியில இவரை பார்த்தா என்ன செய்யறாரு, டிவியில சீரியல் பார்த்துக்கிட்டு, பள்ளியில அதான் சொல்லப்படுகிறது, இவர் டிவியில சினிமா பார்த்துக் கொண்டோ சீரியல் பார்த்துக் கொண்டோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைக்கு அந்த பயம் வருமா? என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று அதான் சத்தத்தை கேட்கும் போது அதற்கு முன்பே இவர் தொழுகைக்காக தயாராக இருக்க வேண்டும். பிறகு தன் பிள்ளையை, மகனே தொழுகைக்கு அல்லாஹ் அழைத்து விட்டார், வா பள்ளிக்கு செல்வோம் என்று அழைக்க வேண்டும். இவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் தொழுகை கடமை என்று. ஆனால் தொழுகையின் நேரத்திலே இவர் தொழுகையை அலட்சியம் செய்பவராக இருக்கிறார். உதாரணத்திற்கு தாய், இந்த தாய் தன் பிள்ளைக்கு தொழுகையை பற்றி சொல்லும் போது தொழுகையுடைய நேரம் வந்ததற்கு பிறகு வீட்டில் உள்ள அத்தனை வேலைகளையும் அப்படியே அதனுடைய நிலையில நிறுத்திவிட்டு தொழுகைக்கு விரையக்கூடியவளாக தாய் இருந்தால், இன்று நம் சமூகத்திலே தொழுகையை பாழ்படுத்துகிற பிள்ளைகள் உருவாகி இருப்பார்களா? தொழுகையை பாழ்படுத்துகிற பிள்ளைகள் உருவாகி இருப்பார்களா? நீங்கள் சமூகத்திலே பெண்களிடத்திலே பொதுவாக ஓரளவுக்கு இந்த இஸ்லாமிய விழிப்புணர்வு ஏற்பட்டதற்கு பிறகு, குர்ஆன் ஹதீஸுடைய பிரச்சாரம் ஆரம்பமானதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு இருந்தும் இந்த கல்வியை விட்டு, பிரச்சாரத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பெண்களோ சமுதாய மக்களோ அதிகமானவர்களா இல்லையா? இதற்கு வந்திருப்பவர்களை விட வந்திருக்காதவர்கள் அதிகமானவர்களா இல்லையா? அதிலே 80% மேற்பட்ட பெண்களிடத்திலே தொழுகையே இல்லை என்பது நிதர்சன உண்மை. பெரும்பாலும் பெண்களிடத்திலே தொழுகை என்பது இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்றால் இந்த பிள்ளைகள் எப்படி அதற்கு தயாராகுவார்கள்? சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். தாய் தந்தை எப்படி இருந்தார்களோ அது போன்று அங்கே பிள்ளைகள் உருவானார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் யார்? யார் இவர்கள்? யார்? அல் அஷ்ரதுல் முபஷ்ஷரா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழும்போது நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு செய்தி வருகிறது காபாவிற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவின் அந்த மேறு பகுதியிலே யாரோ பிடித்துக் கொண்டார்கள் என்று. அப்போது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயது இத்தனை? 12 தான். வாளை எடுத்துக்கொண்டு செல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள் ஜுபைரை வாளை எடுத்துக்கொண்டு வருகிறார். யார் ரசூலுல்லா, உங்களைத்தான் தேடி வந்து வருகிறேன். என்னை தேடி வருகிறாயா? 12 உள்ள ஒரு சாதாரண பையன் பெரும் வாளை உருவி கொண்டு வருகிறார், என்ன என்று கேட்கிறார்கள். உங்களை யாரோ தடுத்து பிடித்துக் கொண்டார்கள் என்று தெரிய வந்தது, அவர்களை சீவுவதற்காக இந்த வாளை எடுத்து வருகிறேன். அஸ்மா பின் அபி பக்ர் ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌர் மலைக்குகையிலே பதுங்கி இருந்த போது தங்கள் தந்தைக்கும் அபுபக்கருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உணவு கொண்டு வந்த பெண்மணி. எத்தனை வயதிலே? ஏறக்குறைய 13-15 வயதுக்குள் வயதுதான் அவர்களுக்கு இருந்தது. யாருக்கு? அஸ்மா பின்த் அபி பக்கர் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும். எப்படிப்பட்ட வீரம்! இங்கே சுபைர் 12 வயதிலே ரசூலுல்லாஹி பாதுகாப்பதற்கு வாளை உருவி கொண்டு செல்கிறார். இங்கே அஸ்மா பின்த் அபி பக்கர் 13 வயதிலே ரசூலுல்லாஹிற்கும் தன்னுடைய தந்தை அபுபக்கருக்கும் சாப்பாடு கொடுப்பதற்கு இரவிலே இஷாவிற்கு பின்னால் மக்காவிலிருந்து ஏறக்குறைய 6 கிலோமீட்டர்கள் தூரம் உள்ள அந்த மலைக்கு தனியாக நடந்து செல்கிறார்கள். மலை அடிவாரத்திலிருந்து உச்சி வரை ஏறி உணவு கொடுத்துவிட்டு காலை விடுவதற்குள் திரும்புகிறார்கள். தந்தை தாயும் எப்படி சேர்கிறார்கள் பாருங்கள். அஸ்மா பின்த் அபி பக்கரோடு சுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணம் நடக்கிறது. இருவருக்கும் பிறந்தவர்கள் தான் யார்? அப்துல்லாஹி இப்னு சுபைர். எப்படிப்பட்ட வீரத்தின் முன் உதாரணமாக திகழ்ந்தார்கள். இப்படி சஹாபாக்களிடத்தில் நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். தந்தை தாயிடத்தில் இருந்த அந்த இறைப்பற்றும் அந்த ஈமானிய விசுவாசமும் அந்த ஒழுக்கமும் அந்த மார்க்க அடிப்படைகளும் அப்படியே பிள்ளைகளிடத்திலே வெளிப்பட்டுக் கொண்டே வந்தன. அடுத்து சகோதரர்களே, இந்த பிள்ளைகள் வளர்ப்பிலே இன்று பெரும்பாலும் நடக்கிற தப்பு என்னவென்று சொன்னால், இன்றைய இந்த காலகட்டத்திலே மாற்றார்களுடைய இந்த சொல்வதற்கு எனக்கு யோசனையாகவும் இருக்கிறது. மோகங்கள் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அல்லது நல்லவர்களின் மீதும் பிரியம் பாசம் இருப்பதற்கு பதிலாக யாரின் மீது பாசம் இருக்கிறது என்று, யாரின் மீது பற்று இருக்கிறது? பொதுவாக சமூகத்தில் உள்ளவர்களுக்கு யாரின் மீது பாசம் பற்று, யாரின் மீது அக்கறை இருக்கிறது, யாரை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? அல்லாஹ் அக்பர். ஆகவே என்ன செய்கிறார்கள்? தனக்கு பிள்ளை பிறந்தால் இந்த பிள்ளைக்கு யாருடைய பெயரை வைப்பது என்று தேர்ந்தெடுக்கும் போது யாருடைய பெயரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? எத்தனையோ பேர் இம்ரான் என்று பெயர் வைத்திருப்பார்கள். எதற்காக? குர்ஆனிலே சொல்லப்பட்ட இம்ரானுக்காக அல்ல, இம்ரான் கான் என்ற அந்த விளையாட்டு ஒரு பிளேயருக்காக வேண்டி. இன்றும் எத்தனையோ உதாரணங்களை நாம் சொல்லிக் கொண்டே செல்லலாம். பெயர்களை தேர்ந்தெடுப்பதிலே ஒரு முன்னோடி இருக்க வேண்டும். ஒரு அழகிய அர்த்தமுள்ள பெயர்களை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இன்று என்ன ஒரு பெரிய பிரச்சனை, என் பிள்ளைக்கு உள்ள பெயர் வேறு யாருக்கும் இருக்கக்கூடாது, யூனிக் நேமாக இருக்க வேண்டும். என்னிடத்திலே ஒருவர் கேட்கும் போது அப்போது நான் கூறினேன், என்ன கூறினேன் தெரியுமா? உலகத்திலேயே அந்த பேர் ஒருத்தருக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் இது வரைக்கும் வைக்கப்படல. இப்லீஸ்ங்கிற பேர் என்ன, வேற என்ன செய்யறது? எந்த பேரை கொடுத்தாலும் இது எங்க அத்தாக்கு இருக்கு, இது எங்க அம்மாவுக்கு இருக்குது, இது எங்க நன்னைக்கு இருக்குது, இது எங்க மாமிக்கு இருக்கு, இது எங்க சாச்சிக்கு இருக்கு. இப்படி பேர்களை கொடுத்து கொண்டே வந்தா ஒண்ணு யாருக்காவது இருக்கு, இல்லன்னா இதுதான் ரொம்ப பழைய பேரா தெரியுது. புது பேரா சொல்லுங்க, தனி பேரா சொல்லுங்கன்னா வேற என்னதான் சொல்ல முடியும் நம்ம இதுக்கு மேல? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சிந்தனை போய் மார்க்க அடிப்படையிலே ஒரு நல்ல அறிஞரிடமிருந்து நல்ல அர்த்தமுள்ள பெயரை தேர்ந்தெடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெயர் வைக்கும் விஷயத்திலே தனி முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்று சொன்னால் எப்படி பெயர் வைக்கப்படுகிறதோ அதனுடைய ஒரு அசர் அந்த பிள்ளையிடத்திலே வெளிப்படும். சயீத் இப்னு முஸய்யப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுடைய தந்தை ஒரு நபி தோழர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். அவருடைய பெயர் அப்போது என்ன இருந்தது? ஹசன் என்று இருந்தது. ஹசன் என்று சொன்னால் கடுமையான ஒரு, அதாவது இந்த கட்டாஞ்சலை என்று சொல்வோம் அல்லவா, கடுமையான ஒரு முரட்டு பூமி. கடப்பாறை போட்டால் கூட கடப்பாறை வெளியே தெரித்துவிடும், இரும்பின் மீது அடித்தது போன்றிருக்கும் அந்த பூமிக்கு ஹசன் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படியா, வேண்டாம் அந்த பெயர், சஹில், மிருதுவான பூமி என்று வைக்கலாம், சஹில் என்ற பெயரை வைத்துக் கொள் என்று சொன்னார்கள். அவர் கூறினார், லாவுகையிரு இஸ்மன் சம்மானி அதி, என் தந்தை வைத்த பெயரை மாற்றுவதால் ஒரு காலம் முடியாது என்று சொல்லிவிட்டார். அவருக்கு தெரியவில்லை. அப்போது சொல்கிறார், இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டேன், என்ன ஆனது? லம் தஸலில் ஹஸூன துஃபினா, எங்களுடைய குடும்பத்திலே இந்த கடுமை என்பதும் முரட்டு சுபாவம் என்பதும் பாரம்பரியம் பாரம்பரியமாக வந்து கொண்டே இருந்தது. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெயர் விஷயத்திலே, பெயர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திலே நல்ல கருத்துக்களை உள்ள நல்ல பொருள்களை சொல்லக்கூடிய அல்லது ஒரு சிறந்த ஒரு நல்ல முன்னோடிகளான உதாரணத்திற்கு நபிமார்கள் அல்லது சஹாபாக்கள் அல்லது சாபிஈன்கள் என்று அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து அந்த ஒரு பிரார்த்தனையோடு யாரெல்லாம் என் குழந்தையும் அது போன்று வர வேண்டும் என்ற ஒரு துஆவோடு நாம் வைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய எண்ணத்தை அங்கே அங்கீகரிக்கிறார். பாருங்கள், மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்களுடைய அழகான ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். தாய் கர்ப்பம் அடைகிறார், கர்ப்பம் அடையும் போது இந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், இந்த பிள்ளைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும், இந்த பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற அந்த இறை அச்சத்திலே அவர் சென்று விடுகிறார். இன்று என்ன குழந்தை பிறப்பதற்கு முன்பே எனக்கு குழந்தை பிறந்தால் நான் இப்படி ஆக்குவேன், நான் அப்படி ஆக்குவேன். மார்க்கத்தை பற்றி கொடுக்கின்ற அல்லாஹ்வை பற்றிய இந்த சிந்தனையும் பலருக்கு இருப்பதில்லை. சொல்கிறார்கள், ரப்பி நதர்து லக மாஃபி பத்னி முஹர்ரா فتقبل مني انك انت السميع العليم فلما وضعتها قالت ربي اني وضعتها انثى والله اعلم بما وضعت وليس ذكر كالانثى واني سميتها مريم واني اعيذها بك وذريتها من الشيطان الرجيم சொன்னார்கள், கர்ப்பம் அடையும் போது யா அல்லாஹ் என் வயிற்றிலே என்ன கர்ப்பம் என்ன குழந்தையை நீ தருகிறாயோ இந்த குழந்தையை உனக்காக நேர்ந்து விடப்பட்டவனாக, உன்னுடைய தீனுக்காக, உன்னுடைய பணிக்காக நேர்த்தி செய்யப்பட்டவனாக நான் ஆக்கி விடுகிறேன். எப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வுடைய பாசம் பார்க்கிறீர்களா? யா அல்லாஹ் எனக்கு கொடுக்கக்கூடிய இந்த முதல் குழந்தை, இந்த குழந்தையை நான் உனக்காக கொடுத்து விடுகிறேன். பிறக்கிறார்கள் மரியம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். பிறந்த உடனே கேட்கிற பிரார்த்தனை என்ன? யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தருகிறேன், இவளுக்கும் இவருடைய சந்ததிக்கும் தூக்கி எறியப்பட்ட சைத்தானிடமிருந்து இவர்களை நீ பாதுகாத்துக்கொள். இந்த பிரார்த்தனைகளும் இந்த இறை அச்சங்களும் இந்த நல்ல பெயர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த பக்குவமும் நம்மிடத்திலே தர்பியாவின் முதல் கட்டமாக இருக்க வேண்டும். நான் இவருக்கு மரியம் என்று பெயர் வைக்கிறேன். அடுத்து சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்பதிலே நாம் செய்கிற தவறு எங்கிருந்து ஆரம்பமாகிறது தெரியுமா? பிள்ளை பேச ஆரம்பித்தவுடன் அல்லது பிள்ளை சில விஷயங்களை தெரிய ஆரம்பித்தவுடனே இன்றைய ஆங்கில மோக கலாச்சாரத்திலே உடனே என்ன செய்வார்கள், ஒரு கடைக்கு சென்று ஏஃபார் ஆப்பிள் புக் வாங்கி கொண்டு வருவார்கள். ஏஃபார் ஆப்பிள் அத்தனை எழுத்துக்களையும் அந்த படங்களோடு இன்னும் பல விஷயங்களை ஆடு மாடு புலி சிங்கம் இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து தன் பிள்ளை இந்த படங்களை எல்லாம் பார்க்கும் போது அதன் பெயர்களை சொல்லிவிட்டால், இந்த எழுத்துக்களை பார்க்கும் போது அதன் பெயரை சொல்லிவிட்டால் ரொம்ப பெருமையாக பேசிக் கொள்வார்கள். நான் இதை வேண்டாம் என்று சொல்லவில்லை, எந்த அறிஞரும் இதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் முதலாவதாக தன் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இல்மு எதை பற்றி, படைத்த அல்லாஹ்வை படைத்த ரப்பை அறிமுகப்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு அடிபணிவதை பற்றி அவனுடைய வணக்க வழிபாடுகளை பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தர்பியா கொடுக்கவில்லை என்றால் நாம் செய்கிற அத்தனை முயற்சிகளும் வீணாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பார். ஆகவே பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தந்தை கற்றுக் கொடுக்க முன்வரும் போது முதலாவதாக அல்லாஹ் என்ற வார்த்தையில் இருந்து என்ற சொற்றொடல் இருந்து தொழுகை என்ற வணக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். 7 வயதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழும்படி கட்டளை இடுகிறார்கள், தொழுகைக்கும்படி கட்டளை இடுகிறார்கள். சரியா? எப்படி பிள்ளை 7 வயதிலே நீங்கள் தொழுகைக்காக கட்டளை இடும் போது உங்களோடு சேர்ந்து தொழுவான், எப்போது அவனால் தொழ முடியும்? நீங்கள் அந்த 7 வயதை உங்கள் குழந்தை எட்டுவதற்கு முன்பிருந்தே நீங்கள் சொல்லும்போது அவனை அருகிலே அமர வைத்திருந்தால், அவனை தூக்கி வைத்திருந்தால், அவனை பள்ளிக்கு நீங்கள் அழைத்து சென்றிருந்தால், நீங்கள் தொழுவதை அவனுக்கு காண்பித்திருந்தால் என்ன செய்வான் அந்த பிள்ளை? நீங்கள் தொழ ஏவும் போது அவன் தொழுவதை தெரிந்தவனாக இருப்பான். சில வீடுகளில் பாருங்க, தந்தை தொழுவார், தாய் தொழுவார், பிள்ளைகளை கொண்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கும் போது அம்மா தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டி அடுத்த செகண்ட்ல பிள்ளையும் தக்பீர் கட்டுவாரு. அடுத்து என்ன செய்வார் பிள்ளை? நேரா சுற்றுக்குள்ள போயிருப்பார். பாக்குறோமா இல்லையா? பாக்குறோமா இல்லையா? ஏன் அவர்களை அந்த ஒரு சூழ்நிலையிலே வளர்க்கும் போது, நாம் வணக்க வழிபாடுகளில் இருக்கும் போது அவர்களையும் அங்கே நெருக்கமாக்கும் போது பிள்ளைகளுடைய உள்ளத்தை அல்லாஹ் தன்னுடைய பிரியத்தை இயற்கையாக படைத்திருக்கிறான். ஒவ்வொரு படைப்பினுடைய உள்ள படைப்புகளுடைய கல்விலும் அல்லாஹ் அவருடைய முகப்பத்தை வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பழக்கத்தை பாருங்கள். உமாமா பின்துல் ஆஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா உடைய மகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல். ஆனா எப்படி அவர்கள் பழகி இருக்கிறார்கள், நடந்திருக்கிறார்கள் பாருங்கள். இந்த என்ன, சில பேருக்கு பெரிய படிப்பு படிச்சிருப்பாங்க, பெரிய டிகிரி ஹோல்டரா இருப்பாங்க, பெரிய ஒரு அதிகாரியா இருப்பாங்க. தன்னுடைய இந்த படிப்புக்கு, தன்னுடைய இந்த அதிகாரத்திற்கு, தன்னுடைய இந்த கண்ணியத்திற்கு தரக்குறைவானது பிள்ளைகளை கொஞ்சுவது என்று அவர் புரிந்து வைத்திருப்பார். பிள்ளைகளை தூக்க மாட்டார், கொஞ்ச மாட்டார். எதனால? நம்முடைய கண்ணியம் போயிடும், அல்லது நம்முடைய அந்த மதிப்பு குறைந்துவிடும் என்று. இது ஒரு மோசமான ஒரு சிந்தனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? வீட்டிலே தொழும் பொழுது உமாமாவை, அந்த நான்கு அல்லது மூன்று வயதுடைய அந்த பெண் குழந்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வைத்துக் கொண்டு தக்பீர் கட்டியிருக்கிறார்கள். தக்பீர் கட்டியிருக்கிறார்கள், குழந்தை இங்கே இருக்கிறது. ருகூவுக்கு செல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையை பூமியிலே உட்கார வைக்கிறார்கள். ருகூ செய்கிறார்கள், சுஜூது செய்கிறார்கள். திரும்ப நிலையில எழுந்திருக்கும் போது அந்த குழந்தையை தூக்கி அணைத்துக் கொண்டு நிலையில நிற்கிறார்கள். எதை சொல்லித் தருகிறார்கள்? இங்கு வெறும் பாசத்தை மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்களா? இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளோடு நெருக்கமாக்குங்கள். நீங்கள் தொழும்போது உங்கள் மீது இறங்கக்கூடிய அல்லாஹ்வின் கருணை, அல்லாஹ்வின் பரக்கத்துகள், நீங்கள் தொழுகையிலே குர்ஆனை ஓதும் போது ஏற்படக்கூடிய இறையச்சம் இந்த பிள்ளைகளின் உள்ளங்களிலே ஊடுருவோம். உங்கள் மீது இறங்கக்கூடிய இந்த கருணை இந்த பிள்ளைகளின் மீது இறங்கும். அல்லாஹ்வுடைய அருளுக்கு இந்த பிள்ளைகள் உரித்தானவர்களாக ஆகுவார்கள். கேவலமாக இல்லை. எத்தனை முறை சிலர் தன் பிள்ளைகளை சினிமா கொட்டகைக்கு அழைத்து சென்றிருப்பார்கள், அல்லது வேறு கேளிக்கைகளுக்கு அழைத்து சென்றிருப்பார்கள், வேறு தீய இடங்களுக்கு அழைத்து சென்றிருப்பார்கள். அல்லாஹ்வின் சாபம் இவர்களின் மீதும், இவர்களின் பிள்ளைகளின் மீதும். அவர்களை அறியாமல் எப்படி இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறிந்திருப்பார்களா? அந்த பச்சிலம் குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த சிறு குழந்தைக்கு என்ன தெரியும்? அல்லாஹ்வுடைய இறை சாபம், அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு தன் குழந்தையை இவர்கள் ஆளாக்கிறார்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முன்மாதிரி பாருங்க. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவில், இப்போது ஜும்ஆவிலே மிம்பரிலே குத்துபா பிரசங்கம் நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறார்கள் ஹஸன் ஹுசைன், இருவரில் ஒருவர் விளையாண்டு கீழே விழுவது. என்ன செய்தார்கள்? என்ன செய்தார்கள்? பிரசங்கத்தை அப்படியே நிறுத்திவிட்டு இறங்கி செல்கிறார்கள். அவர்களை தூக்கி அணைத்துக் கொண்டு வந்து தன்னுடைய அந்த புஜத்தோடு அவர்களை அணைத்தவர்களாக மீண்டும் பிரசங்கத்தை தொடர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்காக தயாராகும் போது பார்த்தால் அங்கே ஹுசைன் ஓடி வருகிறார். அப்படியே சஃபை நிறுத்தி வைத்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைனை அள்ளிக்கொண்டு வந்து தொழுகைக்காக தக்பீர் சொல்கிறார்கள். நான்கு ரக்அத்துடைய தொழுகை. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இடையிலே சஹாபாக்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. என்ன சந்தேகம்? சுஜூது செய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலேயே இருக்கிறார்களே என்ன ஆனது, சுஜூதிலேயே இருக்கிறார்களே என்ன ஆனது என்று தெரியவில்லை. கதாபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் தலையை சுற்றி பார்த்தேன். ஒருவேளை ரசூலுல்லாஹ் மறந்துட்டாங்களா, அல்லது தூங்கிட்டாங்களா, அல்லது வேறு ஏதாவது பிரச்சனையா, அல்லது வஹி இறங்குகிறதா என்ற பயத்திலே எழுந்திருத்து பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருக்கிறார்கள். ஆனால் நிலைமை என்ன, என்ன நிலைமை, ரசூலுல்லாஹுடைய முதுகின் மீது ஹுசைன் உட்கார்ந்து இருக்கிறார். பிறகு தொழுகை முடி சஹாபாக்களை பார்த்தது, தொழுகை முடிந்ததற்கு பிறகு யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் இந்த தொழுகையை தொழ வைத்த போது ஒரே ஒரு சுஜூதை மட்டும் மிக நீளமாக செய்து கொண்டிருந்தீர்களே, ஏதாவது உங்களுக்கு வகை இறங்கியதா, அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை நிகழ்ந்ததா என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்படி எதுவும் நடக்கவில்லை. நடந்தது என்ன, என் பேரன் என் முதுகின் மீது சவாரி செய்து கொண்டான், எனவே அவனுடைய ஆசையை நிறைவேற்றி அவனாக இறங்கும் வரை நான் அவனை இறக்க ஆசைப்படவில்லை. என்னையத்திற்குரியவர்களே, இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தைகளின் மீது ஒரு தந்தை பொறிய வேண்டிய பாசத்தை மட்டும் நமக்கு உதாரணமாக விடவில்லை, மாறாக நம் குழந்தைகளை வணக்க வழிபாடுகளோடு நீங்கள் நெருக்கமாக்குங்கள் என்ற தர்பியாவை சொல்லி தருகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எத்தனை முறை வீடுகளிலே பலர் தொலைக்காட்சிகளை பார்க்கும் போது தங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து அமர்ந்து பார்த்திருப்பார்கள். செய்ய வேண்டியது என்ன, என்னவாக இருந்திருக்க வேண்டும், இவர் வெளியிலிருந்து வந்ததற்கு பிறகு பொது செய்து விட்டு சிறிது நேரம் மனைவி மக்களோடு பேசியிருந்து விட்டு அல்லாஹுடைய வேதத்தை திறந்து படிக்கும் போது மகனே வா, பிள்ளையே வா என்று அழைத்து தன் மடியிலே வைத்து அந்த குர்ஆனை ஓதியிருந்தால், அந்த குர்ஆனின் பொருளை படித்திருந்தால், ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் நூலை படித்திருந்தால், அப்போது இறங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த குழந்தையின் மீதும் இறங்கி இருக்கும் அல்லவா, அந்த இறையச்சம் அந்த குழந்தையின் உள்ளத்திலே ஊடுருவி இருக்கும் அல்லவா. இவருடைய அந்த வார்த்தைகள், தக்வாவுடைய வார்த்தைகள், எப்படி சொல்வார்கள், சிறு குழந்தையிலே சொல்லப்படுகிற வார்த்தை பசுமரத்தில் அரைந்த ஆணியை போன்று, கல்லிலே எழுதப்பட்ட எழுத்தை போன்று அந்த பிஞ்சு உள்ளத்திலே அது பதிந்திருக்கும் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தர்பியாவை பாருங்கள், ஹஸன் ரலியல்லாஹு சிறு குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கும் போது பள்ளிவாசலிலே கிடந்த பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே வைத்து விடுகிறார். என்ன செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாயிலிருந்து எடுத்து அதை தூக்கி மட்டும் எரியவில்லை, சட்டத்தை சொல்லி தருகிறார்கள். அந்த சிறு குழந்தைக்கு சட்டத்தை சொல்லி தருகிறார்கள், மகனே நீ முஹம்மதுடைய குடும்பத்தை சேர்ந்தவன், தர்மத்தின் பொருளை சாப்பிடுவது நமக்கு ஹலால் கிடையாது என்று சட்டத்தோடு அந்த தவறை அங்கே உணர்த்தி காட்டுகிறார்கள். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது தர்பியா இருக்கிறது குழந்தைக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதை கொண்டு, மார்க்க சட்டங்களை சொல்லிக் கொடுப்பது கொண்டு நாம் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும், அதற்குரிய தர்பியாவை அங்கே செய்ய வேண்டும், வணக்க வழிபாடுகளோடு நெருக்க வேண்டும், நெருக்கமாக்க வேண்டும். இன்னும் ஒரு உதாரணத்தை பாருங்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை இரவிலே படுக்கைக்கு செல்கிறார்கள். மைமூன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு, அங்கே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு படுத்துக் கொள்கிறார்கள். ஒரு பக்கம் தலகணையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை, மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தலை, இன்னொரு பக்கமாக தலை வைத்துக் கொண்டு யார் படுத்துக் கொள்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ஏறக்குறைய அந்த நேரத்திலே அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 8 வயது இருந்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது 11 வயது உடையவர்களாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். சரியாக இரவனுடைய நடுநிசி நீங்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அங்கே மாட்டி வைக்கப்பட்டிருந்த தோல் திருத்தியை திறந்து ஒலு செய்தார்கள், மிஸ்வாக் செய்தார்கள், ஒலு செய்தார்கள். பிறகு அல்லாஹு அக்பர் என்று கூறி தக்பீர் கட்டினார்கள். நடந்தது என்ன, இந்த 8 வயதுடைய பாலகர் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் இவர் எழுந்திருக்கிறார். எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வது செய்தார்களோ அதுபோன்று வது செய்கிறார். பிறகு என்ன செய்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே வந்து நின்று கொள்கிறார். ஆனால் நிற்கும் போது எங்கே நின்று விடுகிறார்? சிறியவர் பழகர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இடது பக்கத்திலே நின்று கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? அவருடைய தலையிலே கை வைத்தார்கள், அவருடைய காலை பிடித்து அப்படியே இழுத்துக் கொண்டு வந்து வலது பக்கத்திலே நிறுத்தினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தொடர்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு தொழுகை பற்றி என்ன சொல்வது? அவ்வளவு நீளமாக அழகிய முறையிலே தொழுகையை தொழுகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு 8 வயதுடைய பாடகர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்அத் தொழுதார்கள், பிறகு 2 தொழுதார்கள், பிறகு 2 தொழுதார்கள், பிறகு 2 தொழுதார்கள். 12 ரக்அத்துகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 2 ரக்அத்துகளாக தொழுதார்கள், பிறகு 1 ரக்அத் வித்ர் தொழுதார்கள். பிறகு 1 ரக்அத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுதார்கள். முழுமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த 12 ரக்அத்திலும் வித்ரிலும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஏறக்குறைய 8 வயதாக இருக்கும் போது கலந்து கொண்டு ரசூலுல்லாஹுடைய தொழுகை முறையை, வுது செய்த முறையை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட தர்பியா அங்கே இருந்திருக்கும்? ஒரு பிள்ளையை ஃபர்லான தொழுகையை தொழ வைப்பதே எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் என்று பெற்றோர்கள். இரவு தொழுகை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறார்கள், அதுவும் அவ்வளவு நீளமான தொழுகை. அந்த தொழுகையிலே ரசூலுல்லாஹுவோடு சேர்ந்து நிற்கும் அளவிற்கு அந்த 8 வயதுடைய குழந்தை தர்பியா அடைந்திருக்கிறார் என்றால் இது என்ன ஒரு இரவிலே நடந்த ஒரு அதிசயமாயிரு நடக்க முடியுமா? அப்படி அதற்கு முன்னால் அந்த வணக்க வழிபாடுகளோடு ரசூலுல்லாஹுடைய அன்போடு இந்த தீனுடைய தொடர்போடு அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட தர்பியா. அடுத்து பாருங்கள், இதை கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அங்கே நடந்தது ஒரு ஆக்ஷன், ஒரு செயல்பாடு மட்டுமல்ல, அங்கே நடந்தது என்ன? ஒரு கல்வி சபை. தன்னுடைய சிறிய தந்தையின் மகனார் தொழுகையிலே நிற்கும் போது எப்படி நின்று விடுகிறார்? இமாமோடு நிற்கும் போது இமாமுக்கு இடது பக்கத்தில் நின்று விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தொழுகையிலே நின்ற நிலையிலே விட்டு விட்டார்களா? சரி, தொழுது முடித்ததற்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று சின்ன பிள்ளை தானே, எங்கேயாவது நின்றுட்டு போது விட்டார்களா? இல்லை, தொழுகையில் நின்ற நிலையிலேயே அவர்களை சரி செய்கிறார்கள். தன்னுடைய வலது பக்கத்திலே தனக்கு நெருக்கமாக நிறுத்திக் கொள்கிறார்கள். இப்ப எப்படிப்பட்ட ஒரு தர்பியா அங்கே நடக்கிறது பாருங்கள். என் சகோதரர்களே, இன்று நம்மிலே பலர் துன்யா விஷயத்திலே தர்பியா கொடுப்பதிலே கண்ணுங்கருத்துமாக இருக்கிறோம், சரியா இல்லையா? உலக விஷயங்களிலே, மற்ற உலக கல்விகளிலே அவர்களுக்கு உணர்த்துவதிலே, படித்துக் கொடுப்பதிலே, அவர்களுடைய கவனங்களை திருப்புவதிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். மார்க்கம் என்று வந்துவிட்டால் மட்டும், இப்பத்தான சின்ன வயசு, என்ன சொல்லிவிடுகிறோம்? தீன் என்று வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய கட்டளைகள், ரசூலுடைய சுன்னா என்று வந்துவிட்டால், இந்த சின்ன வயசுல எல்லாம் போய் இதை சொல்லிக் கொடுக்கணுமா? உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு இடத்துல சாப்பிட்டு இருக்கும் பொழுது பிள்ளை இடது கையிலே தண்ணீர் குடிக்கிறார். பிள்ளை இடது கையிலே தண்ணீர் குடிக்கிறார். என்ன செய்கிறார்கள் பெற்றோர்கள்? ஒன்றும் சொல்வதில்லை. அங்கே நடந்தது என்ன? இந்த சின்ன பிள்ளை இடத்துல ரொம்ப பண்பா அழகா இடது கையில தண்ணி குடிக்க கூடாது, வலது கையில தண்ணி குடிக்க வேண்டும் என்று அறிவுரை செய்யப்பட்ட போது பெற்றோர்கள் சொல்கிற பதில் என்னங்க? ஒன்று, இவர்கள் தான் சொல்லிக் கொடுக்கவில்லை, ஒரு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும் போதாவது பேசாமல் இருந்திருக்க வேண்டும். இப்படி சின்ன வயசுலயே பிள்ளைய போய் கஷ்டப்படுத்தினான், இப்படி சின்ன விஷயத்திலேயே இது கூடும் இது கூடாதுன்னு சொன்னா அவன் என்ன ஆவான்? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற வயசா? இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிற வயசா? வேற என்ன வயசு? 70 வயசு குடுகுடு கலவனானதுக்கு பிறகு குஃப்ரிலும் ஷிர்கிலும் ரசூலுல்லாவிற்கு மாறுபாடு செய்வதிலும் வளர்ந்து அதிலேயே அவன் உருவானதற்கு பிறகு அவனுக்கு எதை சொன்னால் அவனுக்கு புரியும், எதை சொன்னால் அவர் திருந்துவார்? சிந்தித்து பார்த்தீர்களா? இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தர்பியா என்பது பிள்ளைகளின் ஒவ்வொரு அசைவையும் அமைதியையும் அவர்களுடைய ஒவ்வொரு பார்வையையும் பார்த்து அதற்கு ஏற்ப தந்தை தாய் அந்த ஒழுக்கங்களை அந்த கல்விகளை போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை உருவாக்குவதற்கு, ஒரு சமூகத்திலே ஒரு சிறந்த ஒரு நாட்டை நடுவதற்கு கல்விக்கு முன்னால் ஒழுக்கம் அவசியம். சரியா இல்லையா? கல்விக்கு முன்னால் ஒழுக்கம் அவசியம். தர்பியாவினுடைய முதல் அடிப்படை என்ன? ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் எதை கொண்டு வரும்? ஒழுக்கம், இந்த ஒழுக்கம் எதன் மூலமாக அந்த பிள்ளைக்கு வரும்? இந்த ஒழுக்கம் குர்ஆனுடைய கல்வியை போதிப்பது கொண்டு, நபியினுடைய வழிமுறைகளை போதிப்பது கொண்டு, அதாவது மார்க்கத்தை போதிப்பது கொண்டுதான் இந்த ஒழுக்கம் வருமே தவிர வேறு ஏதாவது ஏஃபார் ஆப்பிள் புக்கில் ஒழுக்கத்தை படிக்க முடியுமா? சில இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு கதை சொல்லி தருவாங்க. சின்ன பிள்ளைக்கு தீன சொல்லி கொடுத்தா புரியாது, ஆகிரத்தை சொன்னா புரியாது, மறுமையை சொன்னால் புரியாது, குர்ஆனை சொன்னால், நபிமார்களின் சரித்திரங்களை சொன்னால் புரியாது என்று சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைக்கு கதை சொல்லி தருவாங்க. ஏனென்று சொன்னால் தமிழில் பல கதைகள் இப்படித்தான் இருக்கு. கதை சொல்லி தருவாங்க. என்ன கதை? படத்தை பார்த்து கதையை சொல், படத்தை பார்த்து கதையை சொல். என்னப்பா, மரத்துக்கு மேல ஒரு காக்கா உட்கார்ந்துருக்கு, காக்கா வாயில வடை, கீழே ஒரு நரி நிற்குது, என்னப்பா? இதை பார்த்து கதை சொல்லி கொடுப்பாங்க. இந்த கதைக்கு பின்னால் என்ன போதிக்கப்படுகிறது, அதை ஏதாவது உணர்ந்தார்களா? இந்த கதைக்கு பின்னால் என்ன போதிக்கப்படுகிறது? பிள்ளைக்கு கதை சொல்லி தர்றாங்க, பிள்ளைக்கு பேச பழகி தர்றாங்க, பிள்ளைக்கு பேச பழகி தர்றாங்க, பிள்ளைக்கு அறிவை சொல்லி தருகிறார்கள், வார்த்தைகளை சொல்லி தருகிறார்கள். இந்த கதைக்கு பின்னால் என்ன இருக்கிறது? அடுத்தவனை எப்படி ஏமாற்றுவது? காக்கா நதி கதையில் என்னங்க இருக்கு? என்ன இருக்கு? எப்படி தந்திரம் செய்து அடுத்தவனை ஏமாற்றுவது சொல்லி தருகிறார்களா இல்லையா? நீங்கள் பெரும்பாலும் இந்த பிள்ளைகளுக்காக நம் நாட்டிலே பிரசுரிக்கப்படுகின்ற புத்தகங்களை பாருங்கள், பெரும்பாலான கதைகளிலே ஏமாற்றுவது எப்படி, தந்திரம் செய்வது எப்படி, ஒருவனை வீழ்த்துவது எப்படி, போட்டி போட்டு ஒருவனை மடக்குவது எப்படி என்ற விஷயங்கள் தான் அங்கே இருக்கும். இந்த அடிப்படையிலே உருவாகிற பிள்ளைகள், அவர்களிடத்திலே வருங்காலத்திலே எதை எதிர்பார்ப்பீர்கள்? ஏதாவது ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை, ஒரு சமூக சிந்தனையை, ஒரு சீர்திருத்தத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நிலைமை காஃபிர்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம். ஏனென்றால் அவர்களுடைய வேதங்களிலே பிள்ளைகளுக்கு சொல்லித் தருவதற்கு, அவர்களுக்கு நபிமார்கள் என்று ஒழுக்கங்களை சரித்திரங்களை சொல்லித் தருவதற்கு அவர்களுக்கு இல்லை. நாம அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நமக்கு வேதத்தை கொண்டு சிறப்பாக்கி இருக்கிறான். நமக்கு நபியை கொண்டும், அந்த நபிக்கு முன்னால் சென்ற நபிமார்களின் வரலாறுகளை கொண்டும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கல்வியையும் நல்லொழுக்கங்களையும் போதித்திருக்கிறான். அந்த சரித்திரங்களை பிள்ளைகளுக்கு அவ்வப்போது சொல்லி கல்வியையும் அந்த சம்பவங்களில் உள்ள ஒழுக்கங்களையும் அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் ஒரு பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலே செய்ய வேண்டிய முதல் படி, முதல் முயற்சி. அந்த ஒழுக்கத்தையும் அந்த கல்வியையும் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் எப்படி? தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்து அதை கொடுக்க வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையோடு சேர்த்து, தன்னோடு சேர்த்து கொடுக்க வேண்டும். வெறும் வாயளவிலே சொல்லிவிட்டு சென்றால் போதாது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார்கள் சாப்பிடுவதற்காக. முன்பு சொன்னோம் அல்லவா, யார்? உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பிள்ளைகள். அவர்களிலே ஒரு பிள்ளை ரசூலுல்லாஹ்வுடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறார். சின்ன பிள்ளை, ஏறக்குறைய 3 வயது இருக்கும். அவ்வளவுதான், ஏறக்குறைய ஒரு 2 வயது முடிந்து அநேகமாக 3 வயது இருக்கும். இந்த 2-3 வயதுடைய ஒரு பிள்ளை எப்படி சாப்பிடும்? பொதுவாக உணவு தட்டிலே உணவு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளை என்ன செய்கிறது? பொதுவாக பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? சாப்பாடு தட்டை வாங்கினார், கையை வச்சு இப்படிய ஒரு முதல்ல ஒரு உழப்பு உழப்பாங்க, இங்க உள்ளது அங்க, அங்க உள்ளது இங்கன்னு சொல்லி தலைகீழ எல்லாத்தையும் மாத்துவாங்க, சிந்துவாங்க, அல்லது கவுப்பாங்க, அல்லது தட்டுல கொடுத்தா தட்டுல சாப்பிட மாட்டாங்க, தட்டுல உள்ளதெல்லாம் கீழே கொட்டிவிட்டு அப்புறம் போட்டு பேசிவாங்க. இப்படி எல்லாம் அந்த சிறுவர் செய்கிறார். தட்டிலே அவருடைய கையை போட்டு விளாசிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியாவை பாருங்க, சின்ன வயதிலிருந்து எவ்வளவு புரியுமோ அவ்வளவு, எது புரிகிறதோ அதை புரிந்து கொள்ளட்டும். சொன்னார்கள், யா குலாம், சின்ன பையனே இப்படி செய்யாதே, குல் மிம்மா யலீக, உனக்கு பக்கத்தில் இருப்பதிலிருந்து நீ சாப்பிடு, உனக்கு பக்கத்தில் இருப்பதிலிருந்து நீ சாப்பிடு. வஸ்மில்லா பிஸ்மில்லா சொல், உன்னுடைய வலது கையால் சாப்பிடு. மூன்று வயதுடைய பிள்ளைக்கு, மூன்று வயதுடைய பிள்ளை சொல்வதை புரிந்து கொள்ளுகிற நிலைமையில் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க பார்க்கலாம். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு பேசுற மூன்று வயசு பையன் பிள்ளைங்க பேசுற கேட்கிற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்ல முடியல, நம்மளால பதில் சொல்ல முடியவில்லை. அவ்வளவு நுட்பமாக துல்லியமாக அவர்கள் பேசுகிற அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இல்மை ஞானத்தை அங்கே கொடுத்திருக்கிறார். ஒரு சின்ன சம்பவம் இடையில சொல்லிக்கிறேன், எனக்கு வாழ்க்கையிலே நடந்தது. என்னுடைய மகள்களிலே ஒருவர் அல்ஹுதா, சில சரித்திரங்களை சொல்லி தரும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்த நிகழ்வை அவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருந்தேன். என்ன வஹி வந்த நிகழ்வுடைய ஒரு முக்கிய நிகழ்வு என்ன, ஜிப்ரீல் வருகிறார், வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓதுங்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள். இது நடந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த யூகேஜி பருவத்தை கூட வரவில்லை, அநேகமாக எல்கேஜி படித்துக் கொண்டிருந்த போது நடந்த சம்பவம். ஒரு நாள் பிள்ளையை கூப்பிட்டு ஒரு சூராவை, ஏற்கனவே மரணம் செய்து கொடுத்திருந்த சூராவை திரும்ப ஓதுங்கள் என்று சொல்லி ஓத சொல்லும் பொழுது அந்த பிள்ளை, என்னுடைய மகள் ஓத மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, நான் ஓத மாட்டேன். நான் சொன்ன ஓது உனக்கு தான் தெரியுமே, நான் சொல்லி கொடுத்துருக்கேனே, ஓத மாட்டேன், ஏன் தெரியாது தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு கேட்கும்போது பிள்ளை என்ன சொல்லுது, ரசூலுல்லாஹ் அப்படித்தானே சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓத சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் ஓத தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளுக்கு அந்த புரிகின்ற மனப்பக்குவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் எதை கொடுக்கிறோம், எப்படி போதிக்கிறோம் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது, எதை போதிக்கிறோம் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த தீனையும் அவர்களுக்கு போதித்தால் அவர்கள் சிறந்தவர்களாக ஒழுக்கமிக்கவர்களாக உருவாகுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒருவர் மற்றவரை நேசித்தது, அந்த இருவருக்கு இடையிலே இருந்த அந்த பண்பாடு, ஒழுக்கம், அந்த பிரியம், ஒரு தந்தை தன் மகளை எப்படி நேசிக்க வேண்டும், ஒரு மகள் தன் தந்தையை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான சிறந்த முன்மாதிரி. ரசூலுல்லாஹோடு அவ்வளவு நெருங்கி பழகிய காரணத்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள் ஃபாத்திமாவை பற்றி, மா ரஐத்து அஹதன் கான அஷ்பஹ கலாமன் வ ஹதீஸன் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஃபாத்திமா. ரசூலுல்லாஹுவை போன்ற அப்படியே அச்சசல் உரித்த மாதிரி பேசுகின்றவராக, நடப்பவராக, அந்த பேச்சின் துணி, பேச்சின் அமைப்பு எல்லாம் ஒருவரிடத்தில் இருந்ததென்றால் அது ஃபாத்திமாவாகத்தான் இருக்க வேண்டும். மற்றொருவரை நான் அப்படி பார்க்கவில்லை. எதை காட்டுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் ஃபாத்திமாவுக்கு கொடுத்த அந்த தர்பியாவை காட்டுகிறது. அந்த நல்ல ஒவ்வொரு நேரத்திலும் எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அந்த தர்பியா, அந்த கல்வி, அந்த ஒழுக்கம். அடுத்த சகோதரர்களே, இந்த பிள்ளை பருவத்தை பொறுத்தவரை, இந்த பிள்ளை பருவம் என்பது ஒரு கற்பனைகள் நிறைந்த பருவம். ஏதாவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இரவில் படுக்கும் போது பெரும்பாலான பிள்ளைகள் செய்வது என்ன, அம்மா கதை சொல்லு, அத்தா கதை சொல்லு, கதை சொல்லாம பல பிள்ளைகள் தூங்குவதே கிடையாது. இல்லை என்றால் கேள்விக்கு மேலே கேள்வி, ஒரு கேள்வியை கேட்பார்கள், அதற்கு பதில் சொன்னால் அந்த பதிலிருந்து கேள்வியை உண்டாக்குவார்கள். எப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவீர்கள், பிறகு அவர்கள் என்ன கேட்பார்கள், அந்த பதிலில் இருந்து ஒரு கேள்வியை உண்டாக்குவார்கள். பெரும்பாலான பெற்றோர்கள் செய்வது என்ன, எரிச்சல் அடைந்து விடுவது, எரிச்சல் அடைவார்கள். என்ன தொண தொடர் கேட்டுக்கிட்டே இருக்கிற, சும்மா தூங்க மாட்டா, என்ன இதெல்லாம் கேட்கிற கேள்வியா சும்மா என்று பிள்ளைகளை மட்டம் தட்டுவது, அல்லது அவர்களுடைய சிந்தனை விரிவடைய விடாமல் அவர்களை தடுப்பது, அல்லது அவர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு பதில் சொல்வது கிடையாது. என்ன ஆகிறது, ஆரம்பத்திலேயே இந்த பிள்ளையின் வளர்ச்சியிலே அங்கே ஒரு முட்டுக்கட்டை போடப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய முழு வாழ்க்கைக்குண்டான ஒரு சரித்திரம், ஒரு விரிவான புத்தகமாகவே நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இது போன்ற சிந்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கவில்லை, இதிலே குறை சொல்லவில்லை. மாறாக அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த கற்பனையை கொண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள், சிரித்திருக்கிறார்கள், அதிலே தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு பிள்ளைக்கும், ஒரு சிறு பிள்ளைக்கும் நடந்த சம்பவம் மட்டுமல்ல. இந்த சம்பவம் யாரோடு நடக்கிறது? யாரோடு நடக்கிறது? அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நடக்கிறது. அன்னை ஆயிஷாவை பொறுத்தவரை, ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சிறு குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 18 அல்லது 19 வயது என்றால், அவர்களோடு வாழும்போது எந்த வயசில் இருந்திருப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு அழைத்து சென்றிருந்தார்கள் அன்னை ஆயிஷாவை. ஒரு துணி மூட்டையிலே ஏதோ ஒன்றை வைத்திருந்தார்கள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அந்த கூடாரத்தை சரி செய்யும் பொழுது அந்த துணி நீங்கி விடுகிறது, அதாவது அந்த கட்டு அவிழ்ந்து விடுகிறது, தப தப என்று அதில் இருந்த பொருள்கள் கீழே விடுகின்றன. அங்க பார்த்தா என்ன இருக்குது? அதுல பார்த்தா என்ன இருக்கிறது? சின்ன சின்ன விளையாட்டு பொம்மைகள், பெண் குழந்தைகளுடைய பொம்மைகள் இருக்கின்றன. இதை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஆயிஷா என்னம்மா இது? என்ன சொன்னாங்க ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா? குன்ன பனாத்தி யா ரசூலல்லாஹ், இவர்கள் எல்லாம் என்னுடைய பெண் பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறார்கள். அப்படியே பார்க்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கே பார்த்தால் நடுவிலே இன்னொரு ஒரு பொம்மை இருக்கிறது, குதிரை பொம்மை. அந்த குதிரை பொம்மைக்கு 2 ரெக்கையும் இருக்கிறது. கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா சரி இதெல்லாம் உன் புள்ளன் சொல்லிட்ட, நடுவுல ஒரு குதிரை இருக்குது 2 ரெக்கையோட, என்ன இது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது? அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா உடனே சொல்கிறார்கள், என்ன உங்களுக்கு தெரியாது, சுலைமான் நபிக்கு ஒரு குதிரை இருந்துச்சாம்ல, அந்த குதிரைக்கு 2 ரெக்கை இருந்துச்சாம்ல, அப்ப ஏன் குதிரைக்கு ரெக்கை இருக்க கூடாது? இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சிரிக்கிறார்கள், அந்த கற்பனையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றிணைகிறார்கள், அதை அங்கீகரிக்கிறார்கள், அவர்களோடு பழகிறார்கள். இது என்ன காட்டுகிறது? பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுப்பதிலே அவர்களுடைய அவர்களுடைய நஃப்ஸியா என்று சொல்வார்கள், அதாவது அவர்களுடைய அந்த மன விருப்பங்கள், அவர்களுடைய அந்த ஆசைகள், அதற்கு ஏற்ப அதோடு கலந்து, அது ஹராமான ஒரு எல்லை வரை செல்லாமல் இருக்கும் வரை அதோடு கலந்து அவர்களுக்கு அந்த தர்பியாவை கொடுக்கும் போது அந்த தர்பியா அவர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுடைய அறிவு திறன்களை தந்தை தாய் சரியாக கணிக்க வேண்டும். சில பிள்ளைகள் வெகு விரைவாக விளங்கிக் கொள்வார்கள். அவர்களுக்கு முன்னால் நடக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளையும், ஒவ்வொரு அமைதியையும் அப்படியே துல்லியமாக கேமராவிலே படம் பிடிப்பது போன்று தங்களுடைய சிந்தனையிலே படம் பிடித்துக் கொள்வார்கள். இது போன்ற பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு சிறு பிராயத்திலேயே இந்த கல்விகளும் மார்க்க விஷயங்களும் அல்லாஹ்வை பற்றி மறுமையை பற்றி சொல்லிக் கொண்டே சென்றால் இந்த சமூகத்திலும் இன்னொரு ஜைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உருவாகி விடுவார்கள். இன்னொரு ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய வழியிலே வரக்கூடிய குழந்தைகள் உருவாகுவார்கள். ஆனால் பெரும்பாலான பெற்றோர்களை பொறுத்தவரை நடப்பது என்ன? தங்களுடைய பிள்ளைகளின் மனநிலைகளை, அவர்களுடைய அறிவுகளை இவர்கள் ஸ்டடி செய்வதே கிடையாது. தந்தையை பொறுத்தவரை காலையிலே பேப்பர் படிப்பது, மிச்ச மீதி நியூஸ் கேட்பது, அல்லது வேறு யாரிடத்திலேயாவது தொலைபேசியிலே பிரச்சனைகளை பற்றி பேசுவது, அதோட இவருடைய வீட்டுடைய தொடர்பு முடிஞ்சிச்சு, வீட்டை விட்டு வெளியே போயிடுவார். சாயந்தரம் வந்தவுடனே அசதியில வருவாரு, டிரெஸ்ஸை களைவாரு, டிரெஸ்ஸை மாத்துவாரு, இருக்கிறத சாப்பிடுவாரு, அடுத்து ஏதோ ஊரெல்லாம் சுற்றி வந்த ஒரு பிராணி மாதிரி அடுத்து வயிறு நிரம்ப சாப்பிட்டோன்னு படுக்கைக்கு போய் தூங்கிடுவார். பிள்ளைகளை பற்றி, அவர்களுடைய விருப்பங்களை பற்றி, அவர்களுக்கு அன்றாடம் என்ன நடந்தது என்பதை பற்றி எத்தனை பேர் விசாரிக்கிறார்கள்? இது என்ன ஏற்படுத்துகிறது? தந்தை தன்னுடைய பிள்ளையின் அறிவை, தன்னுடைய பிள்ளைகளின் உணர்வுகளை மதிக்காமல் அவர்களுடைய அந்த முயூர் என்று சொல்வார்கள், எதன் மீது அவர்களுடைய பற்று இருக்கிறது, எதன் மீது அவர்களுடைய சாய்வு இருக்கிறது, எதை அவர்கள் விரும்புகிறார்கள், அவர்களுடைய அறிவின் வளர்ச்சி என்ன, இதை பற்றியெல்லாம் எந்த அறிவும் இருப்பதில்லை. தாயை பொறுத்தவரை இன்று பொதுவாக தாயோ தந்தையோ நாம் எப்படி ஆகிவிட்டோம் என்று சொன்னால், எல்லாவற்றையுமே பள்ளிக்கூடம் பார்த்துக் கொள்ளும். எப்படி எல்லாவற்றையும் பள்ளிக்கூடம் பார்த்துக் கொள்ளும். நமக்கு தாயை பொறுத்தவரை சாப்பாடு செஞ்சு கொடுத்தாங்களா, துணியை துவைச்சு கொடுத்தாங்களா, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு நப்புனாங்களா, முடிஞ்சு போச்சு. தந்தையை பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் பீஸ் கட்டினாரா, யூனிஃபார்ம் வாங்கி கொடுத்தாரா, அதற்குண்டான வசதிகளை செஞ்சு கொடுத்தாரா, முடிஞ்சு போச்சு. இப்ப பொதுவாக எதை சார்ந்திருக்கிறார்கள் பெற்றோர்கள், பிள்ளைகளுடைய வெளிக்கடமைகளை நிறைவேற்றிவிட்டு, பிள்ளைகளுடைய வெளிக்கடமைகளை நிறைவேற்றிவிட்டு தர்பியாவுடைய பொறுப்புகளை எல்லாம் பள்ளிக்கூடங்களையே சார்ந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நடத்தப்படுகிற பெரும்பாலான பள்ளிக்கூடங்களிலே சமூக ஒழுக்கங்களையும் ஈக்கங்களையும் அடிப்படையாக வைத்து பாடத்திட்டங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருப்பதில்லை. அங்கே நடத்த சிறு பிள்ளையிலிருந்து நடத்தப்படுகின்ற மொத்த பாடத்திட்டங்களின் அந்த சுருக்கம் என்ன, உலக பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து. ஏதாவது ஒரு சில பாடங்கள் இருக்கலாம், அதுவும் போதுமான அளவிற்கு இருப்பது கிடையாது. ஒழுக்கத்தை ஈமானி சரி அப்படி அவர்கள் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுத்தாலும் கூட அது அவர்களுடைய கதை கற்பனைகளை அடிப்படையாக வைத்து. ஆனால் ஒரு முஸ்லிமான குழந்தைக்கு அது என்ன பலனை தரும், ஒரு மறுமையை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமுடைய அந்த சந்ததிக்கு அது என்ன பயனை தரும், அதன் மூலமாக எந்த ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுமா? ஆகவே நாம் நம் பிள்ளைகளோடு நேரம் கொடுத்து அவர்களுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி இஸ்லாமிய வரலாறுகளை, இஸ்லாமிய சரித்திரங்களை, நல்லொழுக்கங்களை போதிக்கக்கூடிய, ஈமானுடைய சிந்தனைகளை போதிக்கக்கூடிய விஷயங்களை பரிமாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் இந்த முயற்சியை செய்யும் போது இதன் மூலமாகத்தான் அவர்களிடத்திலே நல்ல குணங்களை, வீரமாக இருக்கட்டும், துணிவாக இருக்கட்டும், அர்ப்பணிப்பாக இருக்கட்டும், நல்ல குணங்களாக இருக்கட்டும், சமூகத்தில் மூத்தவர்களை மதிப்பதாக இருக்கட்டும், ஒழுக்கம் கட்டுப்பாடாக இருக்கட்டும், இந்த குணங்களை எல்லாம் அவர்களிடத்திலே உருவாக்க முடியும். இதற்கு அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நூற்றுக்கணக்கான வரலாறுகள் இருக்கின்றன, நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன. அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை பாருங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு வீரத்தை ஊட்டுவதற்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பை கொடுப்பதற்கு, இந்த மார்க்கத்தின் மீது ஒரு பற்றை கொடுத்து ஒரு அர்ப்பணிப்பை உண்டாக்குவதற்கு, ஒரு முஸ்லீம் குழந்தையை வீரனாக உருவாக்குவதற்குண்டான சிறந்த வரலாறு அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய வரலாறு. பத்ர் போருடைய வரலாறு பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் இரண்டு பக்கத்திலும் அந்த போர் களத்திலே இருந்த வீரர்கள் யார், அஃப்ராவுடைய இரண்டு மகன்கள், முஆவித் இப்னு அஃப்ரா, முஆத் இப்னு அஃப்ரா. பிள்ளைகள் என்று சொன்னால் அதாவது அப்போதுதான் வாலிபத்தை எட்டியிருக்கிறார்கள். அப்போதுதான் இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரை ஒருவர் பாலிகாகிவிட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை போர் வீரராக ஏற்றுக்கொள்வார்கள். அப்போதுதான் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் பத்ர் போராக ஆகிவிட்டது. இதுல விசேஷம் என்ன, இருவரும் பத்ர் போரிலே ஷஹீதாவும் ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்த இருவரும் பேசிக் கொள்கிறார் அந்த பாவனை என்ன தெரியுமா, ஒருவர் கேட்கிறார் மற்றவருக்கு தெரியாமல், அண்ணன் தம்பி யாரு, ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, நடுவில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், சாச்சா இந்த அபூ ஜஹலுங்கிறவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அபூ ஜஹல் இன்டி அல்பின், ஆயிரம் வீரர்களுக்கு சமமானவன் அபூ ஜஹல், அப்படிப்பட்டவன். கேட்கிறது யார் அபூ ஜஹலை பத்தி, சின்ன சிறுவர் கேட்கிறார். என்னப்பா நீ ஏன் அவனை பத்தி கேட்கிற, இவரின் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் என்ன நினைக்கிறாங்க அந்த நேரத்தில், என்னப்பா ரெண்டு பக்கத்திலையும் ஒரு சின்ன பொடியன ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுட்டாங்க, கொஞ்சம் வீர பலசாலியான ரெண்டு பேர் இருந்தா நமக்கு கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கு, அவர் நினைச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வ, ஏன் கேட்கிற அவனை பத்தி, பார்த்தால் பாய்ந்து கொள்ளுவேன், ஏன் தெரியுமா, நான் கேட்டிருக்கிறேன் அவன் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுகிறான் என்று. சுப்ஹானல்லாஹ், அவன் ரசூலுல்லாவை ஏசுகிறான் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனவே இந்த போரிலே பார்த்தால் இருவரில் ஒருவர் பிரிய மாட்டோம், மரணிக்காமல். அப்படியா, சரி நான் பார்த்தா சொல்றேன். அடுத்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே முஆவில் கேட்கிறார், சாச்சா அபூஜஹல் எங்க இருக்கான், அவனை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு அதே வார்த்தையை சொல்கிறார் இவரும். சிறிது நேரத்தில் அபூஜஹலை காட்டுகிறார்கள். அடுத்து நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த வரலாறு எதை காட்டுகிறது? பாலிகாகி அந்த போரிலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த சிறு வயதுடைய அந்த வீரர்கள், இவர்கள் எப்படி வளர்க்கப்பட்டிருந்திருப்பார்கள்? போருக்கு வருவதென்றால் சாதாரண துணிச்சலா? அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே என்ன தயாரிப்பு அந்த பத்ர் போரில் அவர்களிடத்தில் இருந்தது? சரி, அவர்கள் அபூ ஜஹலை கொல்லுவதற்கு காரணம் என்ன சொன்னார்கள்? என்ன காரணம் சொன்னார்கள்? அவன் நபியை ஏசுகிறான் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு குறித்தான். ரியாத் பக்கத்தில், இப்ப இதுக்கு நம்ம அல் பஹ்ரைன் சொல்லாம பாருங்க, ரியாத்துக்கு பக்கத்தில் ஒரு பகுதி இருந்துச்சு, அதற்கும் அல் பஹ்ரைன் என்று சொல்வார்கள். அப்ப அங்க சில கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அங்கே சில சிறுவர்கள் பந்தையும் மட்டையும் வைத்து விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கே அமர்ந்திருந்த ஒரு பாதிரியாரின் மீது அந்த பந்து பட்டு விடுகிறது. அவர் அந்த பந்தை பிடித்து வைத்துக் கொள்கிறார், கொடுக்க மறுக்கிறார். இந்த சிறுவர்கள் சென்று அந்த பாதிரியாரிடத்தில் கெஞ்சி கேட்கிறார்கள், பந்தை கொடுப்பதற்கு அவர் தயாரில்லை. கடைசியாக அவர்களிலே ஒருவர் சொல்கிறார், வல்லதி பஅஸ முஹம்மதன் பில் ஹக்கி லதுஅத்தியன குரதனா, முஹம்மதை சத்தியத்தை கொண்டு அனுப்பி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக எங்களுடைய பந்தை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். சும்மாவே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாப்ல, இப்ப இந்த சத்தியத்தை சொன்னதற்கு பிறகு அவரோ யார்? கிறிஸ்துவ பாதிரி. இன்னும் கோபம் தலைக்கு ஏறி விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சகத்து வேணிக்கு ஏசுகிறார், திட்டுகிறார். என்ன செய்தார்கள் இந்த பிள்ளைகள்? என்ன செய்தார்கள்? இதுவரை பொறுத்துக் கொண்டிருந்த இந்த சிறுவர்கள் தங்களுடைய கைகளில் வைத்திருந்த மட்டையால் அவரை அடித்தே கொன்று விட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றை பொறுத்தவரை ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உடனே தீர்வு உண்டு. என்ன ஆனது? முடிஞ்ச இதோட பிரச்சனை. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அழைத்து வரப்படுகிறார்கள். இந்த சிறுவர்கள் தங்களுடைய விளையாட்டிலே ஒரு பாதிரியாரை இவர்கள் அடித்துக் கொன்று விட்டார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு விளக்கம் கேட்கிறார்கள், என்னப்பா செய்தி என்பதால், இவர் நம்முடைய நபியை ஏசினார் எனவே நாங்கள் சொல்றோம். அப்போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்ஹம்துலில்லாஹ், நம் சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சிறுவர்களை அல்லாஹ் உருவாக்கினானே, அவர்களுடைய நபி ஏசப்பட்ட காரணத்தால் அவர்களுடைய ரோஷம், உண்மையான தீனுடைய ரோஷம் அவர்களை சத்தியத்தின் பக்கம் தூண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இஸ்லாமிய சட்டம் இதுதான். இஸ்லாமிய நாட்டிலே வாழக்கூடிய ஒரு திம்மி, ஒரு ஒப்பந்த காஃபிர், அவன் நம் மார்க்கத்தையோ நம் நபியையோ ஏசினால் அவனுடைய சட்டம் என்ன? அவனுடைய சட்டம் அவனுடைய கழுத்தை சிறைச்சேதம் செய்து விடுவது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்கள், இப்படிப்பட்ட ஏராளமான வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். இந்த வரலாறுகளை கொண்டு நல்ல சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய ஒழுக்க வரலாறுகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். பெரும்பாலும் பிள்ளைகளை உருவாக்குவதிலே பெற்றோர்களுடைய ஒரு தவறான பங்களிப்பு என்ன? ஆசைகளின் மீது பிள்ளைகளை வளர்ப்பார்கள். எப்படி? ஆசைகளின் மீது. அது போன்று பல எதிர்பார்ப்புகளின் மீது வளர்ப்பார்கள். இந்த ஆசை என்று சொன்னால் எது? துன்யாவுடைய ஆசைகளை கூறி, துன்யாவுடைய எதிர்பார்ப்புகளை கொடுத்து இது அப்படியே மாற வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு மறுமையின் ஆசையை கொடுத்து, இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வின் அருளுடைய எதிர்பார்ப்பை கொடுத்து, இந்த துன்யாவுடைய விஷயங்களை பொறுத்தவரை விட்டுக் கொடுப்பது எப்படி, சகித்து போவது எப்படி, எப்படி ஒருவரோடு இணக்கமாகி போவது, என்ற விஷயங்களில் அவர்களுக்கு நாம் அறிவுரை கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்று பெரும்பாலும் நடக்கின்ற வீட்டினுடைய பிரச்சனை என்ன? அண்ணன் எடுத்துக்கிட்டா எனக்கு கொடுக்கல, தம்பி படிச்சுக்கிட்டா எனக்கு கொடுக்கல. நடக்கிறது சம்பவம் நடக்கிறதா இல்லையா? ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கிட்டு வந்திருப்பீங்க, ஏதாவது ஒரு பொருள். இப்ப வீட்டில் ஒரு போர்களுமே நடந்துடும். அதனால எப்போதுமே ஒரு பொருளை வாங்குவதாக, ஒன்றை வாங்குவதாக இருந்தால் அது இரண்டாக வாங்க வேண்டும், மூன்றாக, மூன்று பிள்ளைகள் இருந்தால் மூன்றாக வாங்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, இன்று வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம் என்ன? பிள்ளைகளுடைய அந்த விருப்பங்களையும் அவர்களுடைய கோபங்களுக்கும் அவர்களுடைய இந்த பிடிவாதங்களுக்கும் எல்லா நேரத்திலும் பெற்றோர்கள் பணிந்து போவது, எல்லா நேரத்திலும் பெற்றோர்கள் பணிந்து போவது, எது அவசியமோ அடிப்படையோ அதை வாங்கி கொடுப்பதிலே, அதை நிறைவேற்றிக் கொடுப்பதிலே எந்த தவறும் கிடையாது. பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுடைய பண்பாடு எப்படி இருக்கும்? பிடிவாது. ஒன்றை விரும்பினால் அழுது சாதிப்பார்கள், இல்லை என்றால் கோபப்பட்டு கோபித்துக் கொண்டு முறைத்து சாதிப்பார்கள். இதானே கோச்சிட்டு போய் படுத்துருவாங்க, அல்லாவே புள்ள கோச்சுக்கிட்டானே உடனே வாங்கி கொடு, அல்லாவே புள்ள அழுகிறானே உடனே வாங்கி கொடு. இது என்ன ஆகும்? இந்த பக்குவம், இந்த மனநிலை இப்படியே முத்திக்கொண்டே போகும். அடுத்து ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, இப்படியே பிடிவாதத்திலும் முரண்டு பிடிப்பதிலும் பழகிய ஒரு பெண் பிள்ளையை திருமணம் முடித்துக் கொடுத்தால் அவளுக்கு கணவனோடு நடக்கிற நிலைமை என்ன நடக்குது? இன்றைக்கு காலகட்டத்தில் தந்தைமார்களுடைய மோசமான பழக்க வழக்கம் என்ன? பிள்ளைகளை பாசமா வளர்த்திருப்பாங்க, உங்களோட பிள்ளைய பாசமா வளர்த்திருப்பாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல கணவனோட கொஞ்சம் மேல கீழே இருக்கத்தான் செய்யும். அப்படியாமா, உன்னை ஏசிப்டானா, உன்னை அடிச்சுட்டானா, நீ கிளம்பி வந்துருமா நான் பாத்துக்கிறேன். எப்படி நீ கிளம்பி வந்துரு நான் பாத்துக்கிறேன். பையன் சொல்லுவா, ஏய் கார் எடுத்துட்டு போய் கூட்டு வாடா. இதுவா ஒழுக்கம்? இது இதுவா தர்பியா? இது புகாரியிலே பதிவான சம்பவத்தை பாருங்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா, அலி ரழியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. கணவன் மனைவி, கணவன் மனைவி நம்மை பொறுத்தவரை பார்ப்பதற்கு இரண்டு பேரும் மிகப்பெரிய சஹாபி, மிகப்பெரிய சஹாபி பெண்மணி. ஆனால் அவர்களுக்குள் இருவர் ஒருவரிலே மற்றவருக்கு யார்? ஒருவர் கணவர், ஒருவர் மனைவி. பேச்சுவார்த்தையிலே கோபம் வந்து விடுகிறது. அலி ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? கோபித்துக் கொண்டார்கள். கோபித்துக் கொண்டு எங்கே சென்றார்கள்? இதுதான் சஹாபாக்களுடைய கோபம். கோபித்துக் கொண்டு எங்கே சென்றார்கள்? மஸ்ஜிதுக்கு வந்து விட்டார்கள். மஸ்ஜிதுல வந்து ஒரு மூலையில படுத்துக் கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். என்னம்மா ஃபாத்திமா, எங்க அலிய காணமே? கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு கேக்குறாங்க, அலிய காணமே? இது தொழுகையுடைய நேரம் இல்ல, வேற வேலையுடைய நேரம் இல்ல, எங்க அலிய காணமே? ஃபாத்திமா சொல்றாங்க, கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. என்ன சொல்றாங்க? மேல கோச்சுக்கிட்டாரா, என் பாசமான பிள்ளை மேல கோச்சுக்கிட்டாரா? இந்த நிலைப்பாடா எடுத்தார்கள்? இதையா எடுத்தார்கள்? சொல்லாலும் இல்லை. அப்படியா, போய் தேடி பாருங்க அலி எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு. பார்த்தா எங்க இருக்கிறாங்க? மஸ்ஜித் நபவியில ஒரு மூலையில மண்ணோட மண்ணா ஒட்டிக்கிட்டு அப்படியே தூங்குறாப்புல. ரசூல் சல்லா அலிஸ்லம் போறாங்க, ரசூல் சல்லா அலிஸ்லம் செல்கிறார்கள். சென்று, யா அபத்துராப், மண்ணோட படுத்திருந்ததுனால ஓ மண்ணுடையவரே, எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்து பாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய இடத்துல விட்டுவிட்டு, வீட்டில விட்டுவிட்டு இருவருக்கும் இடையில இணக்கத்தை ஏற்படுத்தி விட்டு செல்கிறார்கள். இது வல்லவா ஒழுக்கம்? இது வல்லவா தர்பியா? இந்த நடப்பது என்ன? இந்த சிறு பிராயத்திலிருந்தே முரண்பாடு, இந்த பிடிவாதத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அப்படியே முழுக்க முழுக்க இணங்கி செல்வதால் ஏற்படுகிற மோசமான தீய விளைவுகள் என்ன தெரியுமா? திருமணத்தின் போது பார்க்கிறோம், திருமணத்திற்கு பிறகு பார்க்கிறோம். ஒரு பெண் தன் விருப்பத்தை நிறைவேற்றியே பழகிவிட்டால் கணவன் வீட்டுக்கு செல்லும் பொழுது அது நடக்குமா? நடக்காது. பிரஸ்டீஜ், பிரஸ்டீஜ் ப்ராப்ளம், ஈகோ ப்ராப்ளம், யார் விட்டுக் கொடுப்பது? முதலாவதாக அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையிலே பிரச்சனை. விட்டுக் கொடுத்து பழகுவதன் மீது குழந்தைகளுக்கு தர்பியாவே கொடுக்கப்படவில்லை. தன்னுடைய கண்ணியத்தை விடுவது, அல்லது தன்னுடைய ஆசையை விட்டுக் கொடுப்பது, அல்லது தன்னுடைய பொருளை கொடுப்பது, அல்லது தான் விரும்பியதை தன் அண்ணனுக்கும் தன் தம்பிக்கும் கொடுப்பது. இந்த தர்பியா பிள்ளைகளுக்கு ஒரு பெற்றோர் மூலமாக கொடுக்கப்படவில்லை என்றால் இவர்களுடைய திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய சோதனைகளை அங்கே இவர்கள் சந்தித்தாக வேண்டும். ஆகவேதான் சஹாபாக்களுடைய வரலாறுகளிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளிலே இது போன்ற இந்த பண்புகள், இதற்கு இஸ்லாமிய வரலாற்றிலே ஈசார் என்று சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? ஈசார், அதாவது விட்டுக் கொடுப்பது. என்ன சொல்வார்கள்? விட்டுக் கொடுப்பது, தான் விரும்பியதை விட்டுக் கொடுப்பது. இந்த சமூகம் எப்படி வளர்ந்தார்கள்? விட்டுக் கொடுப்பதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரா செய்து வந்தார்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப், ஸஅத் இப்னு ரபியா. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் முஹாஜிர், ஸஅத் இப்னு ரபியா அன்சாரியை சேர்ந்தவர். இருவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களாக ஆக்கினார்கள். ஸஅத் இப்னு ரபியா அப்துர் ரஹ்மானை அழைத்து வருகிறார். என்ன சொல்கிறார்? என் தோழரே, என் சகோதரரே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை, உன்னை என்னுடைய சகோதரராக ஆக்கினார்கள். என்ன செய்கிறேன் தெரியுமா? இதோ பார், என்னுடைய சொத்து மதினாவில் இந்தந்த இடங்களிலே எனக்கு தோட்டம் இருக்கிறது, வியாபாரம் இருக்கிறது, இவற்றை சமமாக பங்கிட்டு பாதி உனக்கு தந்து விடுகிறேன். எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள், அந்த இரண்டு மனைவிகளிலே உமக்கு யார் அழகாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை சொல், நான் தலாக்கு விட்டு விடுகிறேன், இதா முடிந்ததற்கு பிறகு நீ மனம் முடித்துக்கொள். எப்படிப்பட்ட விட்டுக் கொடுக்கின்ற பக்குவம்! புகாரியினுடைய சம்பவம் இதே. சஹீஹுல் புகாரியிலே பதிவான இன்னொரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையிலே இந்த சகோதரத்துவ ஒப்பந்தத்தை செய்து கொடுத்தார்கள். அன்சாரிகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒவ்வொருவரும் வந்தார். யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு மதினாவில் என்னென்ன இடங்களிலே தோட்டங்கள் இருக்கிறது, இதை சமமாக பங்கு வைத்து விடுங்கள். முஹாஜிர்களுக்கு அன்சாரிகளுக்கு என்று நீங்கள் சமமாக பங்கு வைத்து விடுங்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம், அப்படி உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தோட்டம் உங்களுக்கே உள்ளது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இல்லை என்று அன்சாரிகள் மறுக்கிறார், கண்டிப்பாக பங்கு வையுங்கள். கடைசியில் ஒரு ஒப்பந்தம் நடக்கிறது. என்ன ஒப்பந்தம் தெரியுமா? யக்ஃபூனா அல் மவுனா வயுஷ்ரிகூனனா பித்தமர், எங்களோடு சேர்ந்து அவர்கள் பணி செய்யட்டும், அந்த தோட்டங்களை பராமரிப்பதிலே அவர்கள் பணி செய்யட்டும், கிடைக்கின்ற பழங்களிலே சரிசமமாக பகுதியை நாங்கள் அவர்களுக்கு தருகிறோம். இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமூகம் விட்டுக் கொடுப்பது, சகோதரத்துவத்தை பேணுவது, தன்னுடைய விருப்பத்தை பிறருக்காக விட்டுக் கொடுப்பது, தன்னுடைய தேவைகளை பிறருக்காக விட்டுக் கொடுப்பதிலே வளர்ந்த இந்த சமூகம், இதனுடைய பிள்ளைகளுக்கு, இதனுடைய வளரும் தலைமுறைகளுக்கு இந்த சரித்திரங்கள் சொல்லப்பட்டு வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் கடைசியிலே இதற்கு அனானியம் என்று சொல்வார்கள். எதுவெடுத்தாலும் சரி, எனக்கு முதலிடம், எனக்கு தேவை, என் நோக்கம் நிறைவேற வேண்டும், என் ஆசை நிறைவேற வேண்டும், நான் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்று சமூகத்திலே இந்த மக்கள் உருவாகும் பொழுது கடைசியிலே சமூக உறவுகள், சமூக அந்த பிணைப்புகள் நிலைக்குமா? நிச்சயமாக நிலைக்காது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே நாம் செய்கிற மிகப்பெரிய ஒரு அலட்சியம் என்னவென்று சொன்னால், மாற்றார்களின் கலாச்சாரத்தின் மீது மோகம் கொண்டு, மாற்றார்களின் கலாச்சாரத்தின் மீது மோகம் கொண்டு அதை அப்படியே காப்பி அடிப்பது. இது பெரும்பாலும் எதில் அதிகமாக ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த ஆடை விஷயங்களிலே. இதிலே ஆடை விஷயங்களிலே நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு இருக்கிறது என்று. நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் எப்படிப்பட்ட ஆடைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதற்கு ஏற்ப குணங்களிலே மாற்றம் ஏற்படும். ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா மறுக்கிறீங்களா? இதை ஒத்தே ஆக வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு சிறுவனுக்கு நீங்கள் ஒரு போலீஸ் உடுத்துகின்ற உடையை போட்டால் அவன் என்ன செய்வான்? அவனுடைய ஆக்ஷன் அடுத்து என்ன எப்படி இருக்கும்? அதை போன்று அவனுடைய ஆக்ஷன் மாறும். ஒரு ராணுவ வீரனுடைய உடையை அவனுக்கு போட்டால் அவனுடைய குணம் எப்படி மாறும்? சில இடங்களை நீங்க பார்க்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் செய்கிற தவறுகள்ல ஒன்று, ஆம்பளை புள்ள மேல ஆசை இருக்கும், சரியா? ஆம்பளை புள்ள ஆசைப்பட்டு இருப்பாங்க, ஆம்பளை புள்ள பிறந்திருக்காது, பொம்பளை புள்ள பிறந்திருக்கும். இப்ப என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? இந்த பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை புள்ள ட்ரெஸ் போட்டு பார்ப்பாங்க. சில பேருக்கு பொம்பளை புள்ள மேல ஆசை இருக்கும், பிறந்தது என்ன பிறந்திருக்கும்? ஆம்பளை புள்ள பிறந்திருக்கும், என்ன செய்வாங்க? பொம்பளை புள்ள ட்ரெஸ் போய் ஆம்பளை புள்ளைக்கு போட்டு பார்ப்பாங்க. அப்படி போடும் பொழுது அவர்களுடைய குணங்களிலே அந்த ஆடைகள் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிறதா இல்லையா? நிச்சயமாக ஏற்படுத்தும். இது போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய சமூகம் சீர்கெட்டதற்கு, நம்முடைய சமூகத்தின் ஒழுக்கங்கள் தகர்க்கப்பட்டதற்கு பெரிய காரணங்களில் ஒன்று இந்த ஆடை கலாச்சாரத்திலே அந்நியர்களுக்கு ஒப்பாக நாம் மாறியது. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நல்ல கண்ணியமான ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு சுடிதார போட்டு விடுங்க. சுடிதார நல்ல கண்ணியமா தைக்கப்பட்ட ஒரு சுடிதார போட்டு விடுங்க. அதுக்கு பிறகு தலையில ஒரு ஸ்கார்ஃப், ஒரு முக்காட போட்டு விடுங்க. இந்த பிள்ளையுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? இதே போல இன்னொரு பிள்ளைக்கு டைட்டா உள்ள ஒரு ஜீன்ஸ் பேண்டோ அல்லது டைட்டா உள்ள ஒரு பேண்டோ, டைட் டிரெஸ்ஸோ அந்த பிள்ளைக்கு போட்டு விடுங்க. இந்த ரெண்டு பேரையும் ஒரு நாள் ஃபுல்லா நீங்க வாட்ச் பண்ணுங்க, கவனிங்க, குணத்தில் எப்படி மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சுடிதார் போட்டு ஸ்கார்ஃப் போட்டு உள்ள இந்த பிள்ளையை பார்த்தால், இது உங்களோடு பழகுவதிலே, உங்களோடு பேசுவதிலே, உங்களுக்கு முன்னால் வருவதிலே, இந்த பிள்ளையிடத்திலே இருக்கக்கூடிய வெட்கம், இந்த பிள்ளையிடத்தில் இருக்கின்ற பணிவு, இந்த பிள்ளையிடத்தில் இருக்கின்ற அந்த பழக்கம், இந்த பிள்ளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை எந்த பிள்ளையிடத்திலே இருக்காது? எந்த பிள்ளையிடத்தில் இருக்காது? எந்த பிள்ளைக்கு நீங்கள் ஒரு டைட் பேண்டையும் ஒரு டி ஷர்ட்டையும் போட்டு தலைவிரி கோலமாக நிறுத்தி வைத்திருக்கிறீர்களோ, இந்த பிள்ளையிடத்திலே அறவே இருக்காது. இந்த ஆடைகளை முடிவு செய்வது யார் தெரியுமா? அது ஆண்களின் ஆடையாக இருக்கட்டும் அல்லது பெண்களின் ஆடையாக இருக்கட்டும், மூத்தவர்களின் ஆடையாக இருக்கட்டும் அல்லது சிறுவர்களின் ஆடையாக இருக்கட்டும், ஆடைகளை முடிவு செய்வது யார்? யார் முடிவு செய்கிறார்கள்? பொதுவாக ஒரு கடையில் போனா இதுதான் புது ஃபேஷன் சொல்றாங்க. இதான் இன்ன படத்திலே இன்ன நடிகை அல்லது இன்ன நடிகன் விடு தியேட்டர்ஸ். கேவலமாக இல்லை, ஒரு 8 வயது 9 வயதுடைய ஒரு பெண் பிள்ளைக்கு பெற்றோர்கள் ஆடை வாங்கி வந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளையின் நெஞ்சிற்கு மேற்பகுதி திறந்திருக்கிறது, கை முழுக்க திறந்திருக்கிறது, உடம்போடு ஒட்டி இருக்கிறது. வாங்கி வருகிறார்களா இல்லையா? எதை பார்த்து வாங்கி வந்தார்கள்? அந்த கடைக்காரன் என்ன சொன்னார்? இதுதான் இப்போது ஃபேஷன், இந்த படத்தில் இப்படித்தான் அணிந்து வந்திருக்கிறார்கள், எனவே இதை வாங்கிட்டு போங்க. இது யாருக்கு வேண்டுமானால் சாத்தியமாக அல்லது வழிமுறையாக இருக்கலாம். அல்லாஹ்வை மறுமையை நம்பாத கூட்டத்தார்களுக்கு வேண்டுமானால் இது சரியாக இருக்கலாம் அல்லது இது வழக்கமாக இருக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிம் தன் பெண் பிள்ளையை இப்படித்தான் வளர்க்க வேண்டும், இந்த பருவத்திற்கு பின்னால் அவளுடைய இந்த உடம்பு இப்படி கவர் பண்ணப்பட வேண்டும், அவளுக்கும் தனக்கும் இடையில இப்படிப்பட்ட இடைவெளி இருக்க வேண்டும், அவளோடு பிறந்த அவளுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே அவளுக்கும் இவருக்கும் இடையில இப்படிப்பட்ட ஆடைகளுடைய கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்ற ஒரு குடும்பத்தின் தலைவன் அல்லது ஒரு குடும்பத்தின் தலைவி இப்படி கேவலமான ஆடைகளை கொண்டு வந்து விடுத்தினால் அங்கே ஒழுக்கம் இருக்குமா? அங்கே கண்ணியம் இருக்குமா? அங்கே கட்டுப்பாடு இருக்குமா? ஒரு பிள்ளைய, ஒரு ஆம்பளை பிள்ளைய என்ன செய்யுங்க? இந்த கவுபாயின்னு சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா, டைட்டா பேண்டை போட்டுக்கிட்டு உடம்போட உடம்பா இருக்கி கட்டையை போட்டு ஜீன்ஸை போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு ஆம்பளை பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு உதாரணத்துக்கு போடுனா நீங்க ஒன்னு போட்டுறாதீங்க வாங்கிங்க சொல்ற உதாரணத்துக்கு. இதெல்லாம் நம்ம செய்யாமலேயே இதனுடைய வித்தியாசங்களை புரிந்து கொள்ளலாம், ஏன்னா பார்க்கறோம் அன்றாடம். அதே நேரத்தில் இன்னொரு ஒரு ஆம்பளை பையனுக்கு இந்த மாதிரி ஒரு தோப்பு அல்லது ஒரு பைஜாமா சல்வார் கமீஸ் நல்ல அழகா ஒன்னு போட்டு தொப்பியை வச்சு ரெண்டு பேரையும் பள்ளிக்கு கூட்டிட்டு போங்க. யாரையா? இந்த பையனையும் பள்ளிக்கு கூட்டிட்டு போங்க, இந்த பையனையும் பள்ளிக்கு கூட்டிட்டு போங்க. வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? இருவருடைய நடை உடையிலே இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். சரி, நான் கேட்கிறேன், இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது ரொம்ப பேருக்கு உடன்பாடே கிடையாது. என்ன கிடையாது? என்னங்க இதுல நம்ம போய் இந்த வயசுல போய் இப்படி பாக்குறது, இந்த டிரெஸ் போடு அந்த டிரெஸ் போடாதுன்னு சொல்லிட்டு. நான் கேட்கிறேன், இந்த வார்த்தையை போய் உங்க ஸ்கூல்ல சொல்லுங்களேன், உங்களுடைய பிள்ளைகள் படிக்கிற அந்த ஸ்கூல்கள் சொல்லுங்களேன், ஏன் அங்கே அவர்கள் யூனிஃபார்ம் என்று ஒன்று வைக்கிறார்கள். அதுலயும் பாருங்க, அந்த யூனிஃபார்ம் உடைய உடை எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அவர்களுடைய குணம் இருக்கும். எந்த ஸ்கூல்கள் பெண் பிள்ளைகளுக்கு அரைக்கால் பாவாடை யூனிஃபார்மாக இருக்கிறதோ அந்த பெண் பிள்ளைகளையும், எந்த பள்ளிக்கூடங்களிலே சுடிதார் கமீஸ் யூனிஃபார்மாக இருக்கிறதோ, தலைமுக்காடும் யூனிஃபார்மாக இருக்கிறதோ, அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பெண் பிள்ளைகளையும் எடுத்து பாருங்கள், இருவருக்கும் இடையிலே 100 வித்தியாசங்கள் குறைந்தது பார்க்கலாம். ஒழுக்கத்திலே, கட்டுப்பாடிலே, கண்ணியத்திலே, வெட்கத்திலே, நாணத்திலே, மரியாதையிலே. ஒத்துக்கொள்கிறீர்களா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, இந்த ஆடை விஷயம் அவ்வளவு முக்கியமான ஒன்று. ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் இன்னொரு கூட்டத்தை போன்று, அந்நியர்களை போன்று ஆடை அணிகிறானோ, அவர்களை போன்று தன்னை ஆக்கிக் கொள்கிறானோ, அவன் அவர்களையே சேர்ந்தவன், அவன் முஸ்லிம் அல்ல. ஏனென்றால் இந்த ஆடைக்கு அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பு இருக்கிறது. இன்றைக்கு என்ன ஆய்வு, குர்ஆன் ஹதீஸ் என்ற பெயரில் அல்லது ஏதாவது ஒரு பெயரில் ஒரு தான் தோன்றித்தனமான சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். முந்தைய காலத்தில் பாருங்க, நமக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சா இல்லையா? நீங்க பெரும்பாலும் முஸ்லீம் ஊர்களில் போனீங்கன்னு சொன்னா அங்க முஸ்லீம் தெருன்னு ஒன்று இருக்கும், பார்த்துருங்களா? பள்ளிவாச தெருன்னு ஒன்று இருக்கும், அல்லது இன்னும் ஏதாவது ஒரு முஸ்லீம்களுடைய பேர்ல 2-3 தெருவு, அதுல தான் முஸ்லீம்கள் வசிப்பாங்க, சரியா இல்லையா? அதுல தான் முஸ்லீம்கள் வசிப்பாங்க. அந்த தெருல காஃபிர் யாருமே இருக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதே போல காஃபிர்கள் வசிக்கக்கூடிய தெருல முஸ்லிம்கள் அங்க வசிக்க மாட்டாங்க, சரியா? அதே போல முஸ்லிம்களை பார்த்தால் அவர்கள் ஜும்மாவுக்கு வரும்பொழுதோ, பள்ளிவாசலுக்கு வரும்பொழுதோ அவர்களுக்கு என்று அடையாளம் இருக்குமா இருக்காதா? நமக்கு என்ன, தமிழ்நாட்டில் எப்படி போட்டிருந்தாங்க முன்னாடி டிரெஸ், கையில் இருக்கா இல்லையா லுங்கி? லுங்கியிலேயே முஸ்லிம்கள் விடுத்துகிற லுங்கிக்கும் காஃபிர்கள் விடுத்துகிற லுங்கிக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கும், பார்த்திருக்கிறீங்களா? அதே போல சட்டையாக இருக்கட்டும், அதே போல பள்ளிக்கு வருகிற அந்த அமைப்பாக இருக்கட்டும், பெருநாள்ல பாருங்க, வெள்ளிக்கிழமையில பாருங்க. ஆனால் கலாச்சாரம் என்ன ஆனது? இந்த கல்வி, இந்த மோகம், இந்த கலப்படம், இந்த வித்தியாசம், இதெல்லாம் எங்க குர்ஆன்ல இருக்கு, இதெல்லாம் எங்க ஹதீஸ்ல இருக்கு. என்ன ஆனது? மாற்றார்களோடு அப்படியே கலந்து விட்டார்கள். ஒரு இடத்துல முஸ்லிம்கள் ஒன்று கூடி வெளியே போனா அவ்வளவுதான், யார் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்ன பிடிக்க முடியுமா? முடியாது. என்ன ஆனது? அப்படியே அந்நிய மத அவர்களுடைய கலாச்சாரத்தோடு அப்படியே இணைந்து விடுகிறார்கள். ஆகவேதான் இந்த ஆடை ஒழுக்கம் என்பது சமூகத்திலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. சரி, ஏதோ நிர்பந்தத்தில் ஸ்கூலுக்கு போகும் பொழுது ஒரு யூனிஃபார்ம் ஏதோ இருக்குது, ஆனால் முடிந்த அளவு எந்த ஸ்கூல்களிலே நம்முடைய ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், பெண் பிள்ளையாக இருக்கட்டும், இஸ்லாமிய ஒழுக்கங்களின் அடிப்படையிலே ஆடைகள் அங்கே அனுமதிக்கப்படுகிறதோ அந்த பள்ளிக்கூடங்களை மட்டும்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும், புரியுதுங்களா? அதற்கு பிறகு அவர்கள் பள்ளி பருவத்து பள்ளியுடைய அந்த படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு வந்தாலும், அவர்களுடைய வீட்டிலே இருக்கும் போது, குறைந்தபட்சம் வீட்டில இருக்கும் போதாவது இந்த ஆடை விஷயத்திலே அவர்களுக்கு நாம் கவனம் வைக்க வேண்டும். இன்னைக்கு குறிப்பா என்ன ஆகிப்போச்சு, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட இந்த சுடிதார் கமீஸ் போடுறதுங்கிறது பழக்கம் இல்லாம போச்சு. ஏன்? இந்த மேல்நாட்டுக்காரர்கள், அதாவது இந்த ஐரோப்பியர்கள் வீட் ஹோம் டிரெஸ் அல்லது நைட் டிரெஸ் அல்லது என்ன ஆடை, ஒவ்வொரு ஆடைக்கும் ஒரு பெயர், அதைத்தான் இந்த பிள்ளைகள் வாங்க சொல்கிறார்கள், இந்த பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். என்ன ஆகுது? கலாச்சாரம் எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு அசிங்கமாக அந்த ஆடைகள் இருக்கின்றன, அதன் மூலமாக பிள்ளைகளுடைய அந்த குணங்கள் எப்படி மாறிக்கொண்டே செல்கின்றன. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுடைய ஆடை விஷயத்திலும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் போது அவர்களுக்கென்று சில திறமைகளையும் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய கல்வியாக இருக்கட்டும் அல்லது பொதுவான ஒரு விஷயமாக இருக்கட்டும், அவர்களுக்கென்று உள்ள அந்த திறமைகளை நாம் அடையாளம் கண்டு அதிலே அவர்களுக்கு தர்பியாவை கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுபோன்று அவர்களுக்கு நல்ல மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல மொழி, அதாவது உதாரணத்திற்கு குறிப்பாக எடுத்துக்கொண்டால், முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அரபி மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய நாட்டிலே நம்முடைய முஹல்லாவிலே பேசப்படுகிற மொழி தமிழாக இருக்கட்டும் அல்லது வேறு மொழியாக இருந்தாலும் சரி, அந்த மொழியை சுத்தமாக எழுத படிக்க பேச கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு என்ன, பெரும்பாலும் வெளிநாட்டில் வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிரச்சனை என்ன, என் பிள்ளைக்கு தமிழ் பேச தெரியும் படிக்க தெரியாது. ரொம்ப பிள்ளைகளுக்கு வெளிநாட்டிலேயே பிறந்து அந்த ஸ்கூல்களிலேயே படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்ப நம்ம பேசுற பயான்ல பாதிக்கு மேல விளங்காது, சரியா இல்லையா? ஏன், அவர்கள் பள்ளிக்கூடங்களில் படித்ததெல்லாம் ஆங்கில மொழி, வீட்டில மிச்சம் மீதி பேசுவதும் என்ன, ஏன்னா ஆங்கிலம் பேசிட்டா பெரிய ஆளாயிட்டாங்க. பெற்றோர்களும் சரி பிள்ளைகளுக்கு எந்த மனப்பான்மையை கொண்டு வர்றாங்க, ஆங்கிலம் பேசிட்டா பெரிய ஃபேமிலி, பெரிய சிந்தனைவாதியாக ஆயாச்சு, தமிழ் பேசுறது ஏதோ லோ கிளாஸ் மக்கள், எல்லாரும் அல்ல பெரும்பாலும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன ஆயிடுச்சு, சொந்த மொழி அங்கே முற்றிலுமாக மறக்கப்பட்டு விடுகிறது. தன்னுடைய மார்க் விஷயத்தை சொந்த மொழியிலே ஆழமாக உணர்வோடு அந்த ஈடுபாட்டோடு பேச கேட்க புரிவது போன்று வேற மொழியில வருமாது, வருவது கிடையாது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த விஷயத்திலும் நாம் கவனம் வைக்க வேண்டும். அதுபோன்று நம்முடைய பிள்ளைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏதாவது சருகல்கள் ஏற்படும் போது அல்லது அவர்களிடத்தில் ஏதாவது தவறுகள் ஏற்படும் பொழுது அவர்களை காயப்படுத்தால் அவர்களுக்கு அந்த விஷயத்தை உணர்த்த வேண்டும். பெரும்பாலும் என்ன செய்வாங்க, எரும மாடு உனக்கு என்ன சொன்னாலும் புரியாது, அறிவு கட்டவன புத்தி இல்ல, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற, என்ன ஆயிடும், இப்படியே சொல்ல 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 அவனுடைய அறிவு அங்கே மங்க வைக்கப்பட்டு அவன் அப்படியே தட்டப்பட்டு அடுத்து சமுதாயத்தில் செல்லும் பொழுதும் நம்ம இப்படித்தான் உதவாக்கிற போறதுக்கு பல பெற்றோர் உதவாக்கிற, நீ எதுக்குமே உதவ மாட்டேன், நீ எதுவுமே புரோணம் கிடையாது, நீ எதுக்குமே சேர மாட்டேன், என்னாகும், நல்லா பாதுகாக்க வேண்டும். எந்த நேரத்திலே அங்கே அமைப்படுகிறதோ அப்படியே நடந்து விடுகிறதோ நல்லா பாதுகாக்க வேண்டும். அதே போல ஒரு விஷயத்துல உதாரணத்திற்கு பச்சையில ஃபெயில் ஆகிட்டான் அல்லது ஒரு சப்ஜெக்ட்ல குறைஞ்சு மார்க் எடுத்துட்டான், சில பெற்றோர்கள் நினைக்கிறாங்க கேவலமா இல்ல கண்ணா பின்னா என்று அவனை ஏசுவது திட்டுவது. கடைசியில என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையினால இந்த டிவி சீரியல்கள் கலாச்சாரம் பரவி இருக்கிறதுனாலையும் அந்த நேரத்தில் இந்த பிள்ளைகள் இப்படி திட்டினாலையும் என்ன நடந்திருக்கு தெரியுங்களா, தமிழ்நாட்டில் தெரியுமா என்ன நடந்திருக்கு, எத்தனை பிள்ளைகள் தெரியுமா சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, முஸ்லிம் பிள்ளைகள் தந்தை திட்டிய காரணத்தால், தாய் திட்டிய காரணத்தால் பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டது, பரவாயில்ல நல்ல படிச்சில அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த தடவை பாஸ் ஆயிக்கலாம், நீ எதுல எந்த விதத்திலே நீ தவறு செய்திருக்கார் என்பதை பார் என்று அவர்களோடு அவர்களுடைய தோல்விக்குண்டான காரணங்களை அலசி ஆராய்ந்து வெற்றிக்குண்டான வழிகளை அவர்களுக்கு நாம் சொல்லித்த வேண்டும். தவிர அவர்களை திட்டுவதோ ஏசுவதோ நம்முடைய பண்பாக இருக்கக்கூடாது. அன்பிற்குரியவர்கள், ஏதோ முடிந்த விஷயங்களை உங்களோடு பிள்ளைகளை வளர்ப்பது பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுப்பது என்ற தலைப்பின் கீழே பரிமாறிக்கொண்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு உங்களுக்கும் கேட்ட நல்ல விஷயங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தர்பியா கொடுப்பதற்கு அல்லாஹ் உதவுவாக. قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.